ඔඩර් ප්ලීස් ලිපිලේඛනාදිය පිළිගැන්වීම ගරු අග්‍රාමාත්‍යතුමා සහ ජාතික ප්‍රතිපත්ති ආර්ථික කටයුතු අමාත්‍යතුමා
ගරු කතානායකතුමනි 2013 වර්ෂය සඳහා ජාතික අධ්‍යාපන කොමිෂන් සභාවේ වාර්ෂික වාර්තාව මම ඉදිරිපත් කරමි මෙම වාර්තාව අධ්‍යාපනය හා මානව සම්පත් සංවර්ධනය පිළිබඳ ආංශික අධීක්ෂණ කාරක සභාවට යොමු කළ යුතුයි මම යෝජනා කරමි
ගරු සංචාරක සංවර්ධනා ක්‍රිස්තියානි ආගමික කටයුතු අමාත්‍යතුමා සහ ඉඩම් අමාත්‍යතුමා
Honorable Speaker, I present the annual report of Tourism Development Fund of year 2014. I move that this report be referred to the Sectoral Oversight Committee on the International Relations.
Thank you. Garu Kushikarma Amatyatuma.
Garu Kathanayakathumani 2013 varshaya sandaha Kushikarmikaha Govijana Sakshana Mandale Varshika Vartama Midiripat Karami. Mema Vartava Kushikarmayaha Idampidimanda. Aanshika Adikshana Karaka Sabahavata Yomukaliyutuyai Mama Yojana Karami.
Garu Adhyapana Amatyatuma.
ගරු කතානායකතුමනි 2015 වර්ෂය සඳහා අධ්‍යාපන අමාත්‍යාංශයේ වාර්ෂික කාර්යසාධන වාර්තාව ඉදිරිපත් කරමි මේ වාර්තාව අධ්‍යාපන හා මානව සම්පත් සංවර්ධනය පිළිබඳව ආංශික අධීක්ෂණ කාරක සභාවට යොමු කළ යුතුයි මම යෝජනා කරමි
ගරු ඛනිජ තෙල් සම්පත් සංවර්ධන අමාත්‍යතුමා
ගරු කතානායකතුමනි 2014 වර්ෂය සඳහා ලංකා ඛනිජ තෙල් නීතිගත සංස්ථාවේ වාර්ෂික වාර්තාව මම ඉදිරිපත් කරමි මෙම වාර්තාව බලශක්ති පිළිබඳ ආංශික අධීක්ෂණ කාරක සභාවට යොමු කළ යුතුයි යෝජනා කරමි
ප්‍රසං පිළිගැන්වීම ගරු එච්.ආර්. සාරති දුෂ්මන්ත මැතිතුමා ගරු ශාලින්ද දිසානායක මැතිතුමා ගරු ගාමිණී ලොග්ගේ මැතිතුමා ගරු විජිත හෙරත් මැතිතුමා
ගරු කතානායකතුමනි ජයල දඬුගම පරණමීගම් පාර අංක 451 දරණ ස්ථානයේ පදිංචි ඒ ඇල්බර්ට් මහතාගෙන් ලැබුණු පෙත්සම් පිළිගන්වනවා
ගරු මයිල්වාගනම් තිලකරාජා මැතිතුමා
ගෞරව සභානායකර අවර්ගලේ அகரபத்தனை ஹோல்புரூக் வீதி இலக்கம் 71 என முகவரியில் வதியும் திருமதி ராஜரத்னம் வளர்மதி அவர்களிடமிருந்து கிடைத்த மனுவையும் யாழ்ப்பாணம் நல்லூர் பண்டாரக்குளம் வீதி இலக்கம் 15 என முகவரியில் வதியும் எஸ் திருநாவுக்கரசு ஆசிரியர் அவர்களிடமிருந்து கிடைத்த மனுவையும் நான் சமர்ப்பிக்கின்றேன்
கரு பியால் நிஷாந்த சில்வா மெத்துமா கரு முஜிபுர் ரஹ்மான் மெத்துமா வாச்சிக பிரித்துரு அபேட்சா கண்ண பிரச்சனை கரு புத்திக பதிர்ண மெத்துமா ගරු වෛද්‍ය ආගරු
මම අහනවා ගරු කතානායකතුමා මම අහනවා
කාන්තා වාණිජ කටයුතු අමාත්‍යතුමාගේ ඇසීමට
අල්ලිල්ලනවා
ගරු වෛද්‍ය නලින්ද ජයතිස්ස මැතිතුමා අග්‍රාමාත්‍යතුමා සහ ජාතික ප්‍රතිපත්ති ආර්ථික කටයුතු අමාත්‍යතුමාගේ ඇසීමට ගරු හිරුනිකා ප්‍රේමචන්ද මැතිණිය අධ්‍යාපන අමාත්‍යතුමාගේ ඇසීමට ගරු එස් වියලදින් මැතිතුමා අධ්‍යාපන අමාත්‍යතුමාගේ ඇසීමට ගරු වාසුදේව නානායක්කාර මැතිතුමා ගරු අධිකරණ අමාත්‍යතුමාගේ ඇසීමට
සමී
ගරු කතානායකතුමනි ප්‍රශ්නාංක අයන්න රෝමන් 1 1950 අංක 43 දරන කාර්මික ආරවුල් පනතේ 46 එක වගන්ති යටතේ අර්ථ නිරූපණයක් ලබා දෙමින් කම්කරු විනිශ්චය සහ විනිශ්චය සභා සභාපතිවරුන් විසින් නීතිඥවරුන් සහ ඉල්ලුම් කරුවන් නියෝජනය කරන වෘත්තීය සමිතියක නිලධාරීන් හැර අන් කිසිවෙක් නියෝජිතයන් ලෙස සලකනු නොලබන බව තීරණය කොට ඇත. කම්කරු විනිශ්චය සභාවල සභාපතිවරුන් ඉදිරිපත් කර ඇති ආකාරයට 1:46 වෙනි වගන්තිය සහ 1978 අංක 2 දරන අධිකරණ සංවිධාන පනතේ 41 උපවගන්තිය 1 සහ උපවගන්ති 2ට අනුකූලව ඉහත කී නිගමනයන්ට ඔවුන් එළඹී ඇති බව දන්වා ඇත. රෝමන් 2 උත්තරය නැත 3 නැත 4 පැන නොනගී 5 නැත ඉල්ලුම් කරුවන්ට නීති ආධාර කොමිෂන් සභාවේ සේවය පිළිබඳ ප්‍රබල විශ්වාසයක් පවතී මේ වසරේ පසුගිය මස අග දක්වා එම සභාවේ නීතිඥවරුන් සාර්ථක ලෙස නඩු 32135ක් වෙනුවෙන් පෙනී සිට ඇති අතර නීති ගැටලු 69636 දිනක් වෙනුවෙන් නීති උපදෙස් ලබා දී ඇත රෝමන් 6 පැන නොනගී ආයන්න පැන නොනගී
ගරු කතානායකතුමනි මේ රටේ අපි කවුරුත් පිළිගන්න දේ තමයි පුරවැසි ආතයිත්‍යයක් තියෙන ඕන තෝරා ගැනීමට. බඩු භාණ්ඩ හෝ සේවාවන් හෝ. දැන් මේ සේවාව අපේ මේ ඉල්ලුම්කරුවන් තෝරා ගනිමින් මේ නියෝජිතයන් පත් කර ගැනීමේ තිබුණු පරිචය මෙච්චර කාලයක් සාර්ථකව පැවතුණු පසු ඔබ කියන ලද ඔය නඩු ගානට වඩා ලක්ෂ ගණනක් නඩු ඉතා සාර්ථකව කෙලවර කරන්නට හැකිවීමෙන් පසු මෙවැනි වෙනසකට යන්නට මේ විනිශ්චය සභා සභාපතිවරුන් මේ විදියට ගනු ලැබූ තීරණය අපි අනුමත කරනවාද?
ගරු කතානායකතුමනි, ඒ සම්බන්ධව මම සඳහන් කරන්න ඕන 1950 අංක 43 දරන කාර්මිකාරවුල් පනතේ 31 වගන්තිය සහ 46 වගන්තිය අර්ථ නිරූපණය කරමින් තමයි මෙම නිගමනයට කම්කරු විනිශ්චය සභා සභාපතිවරුන් පැමිණ සිටින්නේ. මෙම වගන්තිවල අර්ථ නිරූපණය දැඩි ලෙස නීති රාමුවක් තුලින් විග්‍රහ කරොත් ඔවුන්ගේ මතය යම්කිසි සාධාරණීකරණයක් කළ හැකිව පවතිනවා. නමුත් ඔබතුමා සඳහන් කරන විදිහට සාම්ප්‍රදායිකව නීතිඥවරුන් හෝ වෘත්තීය සමිතිවල නිලධාරීන් නොවන මේ පිළිබඳව යම් අදහසක් අවබෝධයක් ඇති නියෝජිතයන් විසින් ඔවුන්ව නියෝජනය කරනු ලැබුවා. ඒ සාම්ප්‍රදායිකව පිළිගත් තත්ත්වයක් තියෙනවා. වර්තමානයේ පැන නැගී ඇති තත්ත්වය එක ආණ්ඩුවක මැදිහත් වීම හෝ අපේ මැදිහත් වීම තුල නොව කම්කරු විනිශ්චය සභාවල සභාපතිවරුන් විසින්ම මේ අර්ථ නිරූපණය හරහා පැමිණි නිගමනයක්. ඒ නිසා මේ පිළිබඳව කාරණය ඔබතුමා මතු කිරීම පිළිබඳව මගේ ස්තුතිය පුද කරනවා. මේ කාරණය පිළිබඳව කරු කතානායකතුමනි පැහැදිලි ලෙසම නීති ශාස්ත්‍රයේ තුලත් සාමාන්‍ය ජනතාව අතර තුලත් බෙදුණු මත දෙකක් තියෙනවා. නීතිඥවරුන් නොනායට මේ අවස්ථාව දිය යුතු සහ නොදිය යුතු කියලා. මම යෝජනා කරනවා ගරු කතානායකතුමනි, අවසාන වශයෙන් මේ අර්ථ නිරූපණය වෙනස් කිරීමේ බලයක් ආණ්ඩුවකට නැහැ. කරනවා නම් කිරීමේ එකම බලය තියෙන්නේ මේ නීති සැදීමේ උත්තරීතර බලය තියෙන පාර්ලිමේන්තුවට. මේ පිළිබඳව කතිකාවතක් අපි ආංශික නීතිය පිළිබඳ ආංශික කොමිටියට යොමු කරලා එහිදී සාකච්ඡා කරලා නිගමනයකට එඬබෙනවා නම් අපි ඒ නිගමනය හරහා අවශ්‍ය නීති සංශෝධනය කරන්නට අපේ අකමැත්තක්
නැහැ. කරන්න ඔබතුමා ඒ කාර්යභාරයේ වගකීම හා පුරෝගාමිත්වය ගති යුතු නේද කියලා.
ගරු කතානායකතුමනි, මේ අවස්ථාවේ මම ඔබතුමාගෙන් ඉල්ලා සිටිනවා මෙම කාරණේ නීති පිළිබඳව ආංශික කමිටුවට යොමු කරන්න කියලා. එහිදී අපි සියලු දෙනාගේම මතවලට ගරු කරලා අහුන්කන් දීලා සුදුසු තීරණයකට එමු කියලා.
ඒක වඩා යෝග්‍යයි කියලා මාත් විශ්වාස කරනවා ගරු මන්ත්‍රීතුමා.
එහෙම කරමු. එදාට එම කමිටුවේ සාකච්ඡාවට අපට දැනුම් දීමක් කළ යුතු අතර පුරවැසියන්ගේ අයිතිය පිළිබඳ ප්‍රශ්නයේදී restrictive interpretation of law is not the norm in the world today and particularly in India. These are the case. These are informal tribunals were meant to be and they are now formalizing it to a point when it becomes a burden on the applicant. About that you, I hope you will take up a position.
Honorable Speaker, that there is no controversy about the legal position my honorable member explaining to this house. At the time when we are going to discuss this issue, that there can be a notice that any honorable member who is interested in this matter can come and make representation.
Okay. May I suggest that you discuss in detail at the committee?
Yes. Yeah.
Restrictive interpretation about people's rights.
I don't agree about that. But since there is a matter to be resolved through the legislation, so we'll discuss it.
සභාපතිවරු මේ දැනගත යුතුයි. මේ පාර්ලිමේන්තුවේ අදහස එතුමන්ලාගේ මේ අර්ථකථනයට අනුකූල නැති බව.
ගරු කතානායකතුමනි, සියලු පාර්ශවයන්ට අහුන්කම් දෙන්න අපි කැමැතියි.
බලයි බොහොම ස්තුතියි. ගරු බිමල් රත්නායක මැතිතුමා, අග්‍රාමාත්‍යතුමා සහ ජාතික ප්‍රතිපත්ති ආර්ථික කටයුතු ඇමැතිතුමාගේ ඇසීමට
මම අහනවා. ගරු කතානායක. ගරු කතානායකතුමනි, පිළිතුර අයන්න ලියාපදිංචිව තිබූ සමාජික ගිණුම් සංඛ්‍යාව මුලතිව් දිස්ත්‍රික්කය 2013, 2032, 2014, 1965, 2015, 3607. ඒ වගේම එම දිස්ත්‍රික්කයේ අලුතින් ලියාපදිංචි වූ සමාජික ගිණුම් සංඛ්‍යාව 2013, 670යි, 2014, 612යි, 2015 දී 2061යි. ආයන්න මේ අයුරින් වර්ගීකරණ කරනු ලැබේ ආයන්න අදාළ නොවේ.
ඊළඟට ගරු සුනිල් හඳුන්නේති මැතිතුමා රාජ්‍ය ව්‍යවසාය සංවර්ධන මැතිතුමා ගැසීමට
මම අහනවා ගරු කතානායකතුමනි.
ආසියක් කල්ලිල්ලනවා.
ගරු චමල් රාජපක්ෂ මැතිතුමා ග්‍රාමීය ආර්ථික කටයුතු පිළිබඳ අමාත්‍යමා ගැසීමට ගරු ප්‍රසන්න රණතුංග මැතිතුමා සෞඛ්‍ය පෝෂණ ආදේශීය වෛද්‍ය අමාත්‍යමා ගැසීමට ගරු වීත බේරුගඩ මැතිතුමා අධ්‍යාපන අමාත්‍යමා ගැසීමට ගරු බුද්ධික පතිරණ මැතිතුමා කෘෂිකර්ම අමාත්‍යමා ගැසීමට
ආයක ඔව් ආ දෙක ඔව් ආ තුන ඔව් ආයන්න එක දොඩම් ජවනාරම් මිදි දෙලුම් ස්ට්‍රෝබෙරි පෑස් අඹ අන්නාසි හා ලෙමන් ආ දෙක ඔව් ආ තුන නොමිලේ පළතුරු පැළ බෙදා දීම වගාබිම් නඩත්තුව සඳහා අවශ්‍ය තාක්ෂණික දැනුම ලබා දීම පුහුණු වැඩසටහන් පැවැත්වීම ආයන්න අදාළ නොවේ.
ගරු කතානායකතුමනි මම ඔබතුමාගෙන් දැනගන්නට කැමති සෞඛ්‍ය අමාත්‍යාංශයට ඍජුව සම්බන්ධ වුණත් ඔබතුමාලගේ මට්ටමින් යම් මැදිහත් වීමක් කරන්න පුළුවන්ද? ලංකාවේ පළතුරු වගාවේදී ලංකාවේ වගාවේදී ලංකාවට ආනයනය කිරීමේදී නෙමෙයි පළතුරු වගාවේදී තවමත් භාවිතා නොකළ යුතු කෘෂි රසායන ද්‍රව්‍ය විශේෂයෙන් වල්නාශක සහ කෘමිනාශකත් ඒ වගේම ඇතැම් රසායනික පොහොරත් පිළිබඳව ප්‍රමිතිය අහඹු පරීක්ෂණ සිදු කිරීමේ ක්‍රියාවලියකට ඔබතුමාලට මැදිහත් වෙන්න පුළුවන්කම තියෙනවද?
ඔව් පුළුවන් ගරු මන්ත්‍රීතුමනි. ඒ සම්බන්ධව සෞඛ්‍ය අමාත්‍යාංශත් සමග අපට සාකච්ඡා කරන්න පුළුවන්. ඒ සාකච්ඡා කරලා ඔබතුමාට කරුණු ලබා දෙන්න.
අගේ දෙවැනි අතුරු ප්‍රශ්නේ විදියට දැන් පලිබෝධ මර්ධනයේදී විශේෂයෙන්ම අද අවධානය යොමු වෙලා තියෙන්නේ පරිසර හිතකාමී පලිබෝධ මර්ධන ක්‍රමවේදයන් භාවිතා කරන්න. හැබැයි වැඩේ තියෙන්නේ එවැනි පරිසර හිතකාමී පලිබෝධ මර්ධන ක්‍රමවේදයන් සොයාගන්න උදවියටත් ඒ වගේම සොයන් රැකියාවක හෝ සුළු මධ්‍ය පරිමාණයේ රැකියාවක් විදිහට ඒ කටයුත්තට යෙදෙන අයටත් රජෙන් ලැබෙන අනුග්‍රහය තාම ප්‍රමාණවත් නැහැ. සහන ණය මුදල් ලබා දීම ඒ සඳහා අවශ්‍ය මූලික යටිතල පහසුකම් ලබා දීම තුළින් අපිට මේ වසවිස සහිත කෘෂි රසායන මර්ධනය කරන්න පුළුවන්. දැන් වසවිසෙන් තොර ආහාර පිළිබඳව ඔබතුමාලගේ ප්‍රධාන මාතෘකාවක් වෙලා තියෙන වෙලාවේ ඒ සම්බන්ධයෙන් අමාත්‍යාංශක 2017 මොකද්ද මුදල් යෙදවීමට ගත හැකි ක්‍රියාමාර්ග?
ගරු මන්ත්‍රීතුමනි, අතිගරු ජනාධිපතිතුමාගේ ජාතික ආහාර නිෂ්පාදන වැඩසටහන තුළ සෑම ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාශයකටම 2017 වර්ෂය තුළදී පළතුරු ගම්මාන ඇති කිරීමට කටයුතු කරලා තියෙනවා. මම හිතන්නේ ඒ සම්බන්ධව මීට කලින් එවැනි යෝජනාවක් තිබුණ නැති නිසා තමයි අපිට හුඟක් ආනයනය කරන්න සිදු වුණේ. නිදහස ලැබුණ දා සිට මේ දක්වා අපි පළතුරු ආනයනය කරනවා. ඉතින් ඒ හින්දා මම හිතනවා ඉතාමත් වැදගත් මේ 2017 ඒ ජාතික ආහාර නිෂ්පාදන වැඩසටහන යටතේ ඒ යෝජනාව මුදල් ඇමතුමා ඉදිරිපත් කරලා තියෙනවා කෘෂිකර්ම අමාත්‍යාංශයට. ඒ හින්දා සෑම ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාසයකට මම ඉස්සෙල්ලා කිව්ව විදිහට මේ පළතුරු ගම්මාන ඇති වුණයින් පස්සේ මම හිතනවා අපිට හුඟක් පහසු වෙනවා අපිට මෙහි නිෂ්පාදනය කරන්න.
ගරු ඇමතුමනි, ලෝකයේ බොහෝ රටවල් වල අපිට තියෙන උදාහරණ පළතුරු හෝ එළවලු වෙළඳ පොළකට ගියපුවාම ඒ වෙළඳ පොළේ වර්ග දෙකක එකම එළවලු වර්ගය එහෙම නැත්නම් එකම පළතුරු වර්ගය වර්ග දෙකක් විදියට ඒ ඇසුරුම් කුටිවල තැන්පත් කරලා තියෙනවා. එකක් කාබනික පොහොර භාවිතා කරන වගා කරපු පළනෙලා ගත එළවලු සහ පළතුරු, අනිත් එක රසායනික පොහොර භාවිතා කරපු එළවලු සහ පළතුරු. කාබනික පොහොර භාවිතා කරපු එළවලු සහ පළතුරු වල මිල සාපේක්ෂව වැඩි. වැඩි වුණත් එහි ගුණාත්මක භාවය ඒ වගේම ඉහළයි. හැබැයි ලංකාවේ තාම ඒ සංස්කෘතිය නිර්මාණය වෙලා නැහැ. ඒ සංස්කෘතිය ගොවීන්ට එකවර ඇති කරගන්න පුළුවන් තත්ත්වයක් නෙමෙයි. ඒ සඳහා මූලික උපස්තම්භනයක් නැත්නම් මූලික දිරිගැන්වීමක් කළ යුතුව තියෙනවා. ඒ නිසා මම දැනගන්න කැමතියි අමාත්‍යාංශය ඇයි තවමත් ඒ පිළිබඳව කල්පනා නොකරන්නේ? රටේ කෘෂිකර්මාදී නිෂ්පාදනය වගේම නිෂ්පාදනයෙන් පස්සේ අලවිය පිළිබඳ කාරණේදීත් කෘෂි නිෂ්පාදනය කරන ගොවියගේ ආදායම වැඩගත. ඒ පැත්තෙන් ආදායම අනිත් පැත්තේ සෞඛ්‍ය. ඉතින් මේ කාරණා දෙක සලකලා ලංකාවෙත් කාබනික පොහොර සහ අකාබනික පොහොර යොදලා වගා කරන ඵල ප්‍රයෝජන වෙළඳ පොළට ගෙන යාම දක්වා ක්‍රියාවලියේදී මේ වෙන් කරපු වැඩි ඇගෙීමක් ඇති වෙන ක්‍රමවේදයකට විශේෂම කාබනික පොහොර ආශ්‍රිත නිෂ්පාදන වලට තැනක් දීම සඳහා අමාත්‍යංශයට අවධානයක් යොමු කරන්න බැරි ඇයි?
ගරු කතානායකතුමනි, දැනට කාබනික පොහොර සම්බන්ධව මේ වෙනකොටත් ආරම්භ කරලා තියෙන නොඑක් වැඩසටහන් විශේෂයෙන් අපි ගොවි ජනතාව දැනුවත් කරලා තියෙන්නේ කාබනික පොහොර සෑම භෝගයකටම යොදවලා ඒක වැඩි අස්වැන්නක් ගන්න පුළුවන් පරිශ්‍ර මධ්‍යස්ථානවලත් ඒ නිරීක්ෂණය කරලා ඒ සම්බන්ධව මේ වෙනකොටත් සෑම ගොවි ජන සේවා මධ්‍යස්ථානය තුළ කාබනික පොහොර කාර්යාලයක් විවෘත කරලා තියෙනවා. ඒ ගොවි මහත්වරු දැනුවත් කරන්න දැනුවත් කරලා ඒ කාබනික පොහොර ලබා ගන්න. ඉතින් ඒ හින්දා මේ වැඩසටහන දැන් මන්ත්‍රීතුමා කිව්ව විදිහට ක්‍රියාත්මක කරන්න මේ වර්ෂය තුලදී ලබන වර්ෂය තුලදී ක්‍රියාත්මක කරන්න දැන්ටම සැලසුම් කරලා තියෙනවා.
දැයි මොමි ප්‍රශ්න තුනක් ඔබතුමා ඇහුවනේ. පැහැදිලි කිරීම ඔබතුමා ප්‍රශ්න තුනක් ඇහුවනේ.
මම ඔබතුමාගෙන් අහන්නේ මේ දැන් කාබනික පොහොර නිෂ්පාදනය කරන්න උනන්දු කරනවා තමයි. හැබැයි කාබනික පොහොරේ ගුණාත්මක භාවය පිළිබඳව ප්‍රශ්නයක් තියෙනවා. ගරු කතානායකතුමනි, ඔබතුමා නියෝජනය කරන ගම්පහ දිස්ත්‍රික්කේ මම එකවරක් ගත්තා කොම්පෝස්ට් බෑග් දෙකක්. ඒක තිබුණේ කළු තෙල් කවලම් කරපු පස්. ඉතින් ඒ නිසා මේ කාබනික පොහොරේ ගුණාත්මක භාවය ගැන හොයන්න ඕන. කළු තෙල් කවලම් කරපු පස් තමයි නිකන් කළු වල
අවධානය යොමු කරන්න. ගරු
මේ සම්බන්ධයෙන් හොයා බලන්න වැඩපිළික් යොදන්න පුළුවන්.
ගරු හැමතිස්සම අවධානය යොමු කරන්න. හොඳයි ගරු බිමල් රත්නායක මැතිතුමා, අග්‍රාම මැතිතුමා සහ ජාතික ප්‍රතිපත්ති ආර්ථික කටයුතු අමාත්‍යම ඇසීමට
මම අහනවා. ගරු කතානායකතුමනි,
ගරු කතානායකතුමනි පිළිතුර අයන්න මාතලේ දිස්ත්‍රික්කයේ ලියාපදිංචිව තිබූ සමාජයේ ගිණුම් සංඛ්‍යාව 2013 25690යි, 2014 24690යි, 2015 27246යි. මෙම දිස්ත්‍රික්කයේම අලුතෙන් ලියාපදිංචිව සමාජික ගිණුම් සංඛ්‍යාව 2013 7681යි, 2014 6933යි, 2015 10101යි. ආයන්න මේ අයුරින් වර්ගීකරණය කරනු නොලැබේ. ඇයන්න අදාළ නොවේ.
ගරු වෛද්‍ය නලින්ද ජයසේම ඇතුමා, සංවර්ධන උපාය මාර්ගා ජාත්‍යන්තර වෙළඳ ඇමැතිතුමා ගැසීමට
මම අහනවා. ගරු කතානායකතුමනි,
ගරු කතානායකතුමනි, ඒක අමාත්‍ය මණ්ඩලයෙන් අනුමැතිය ලැබිලා තියෙනවා. නමුත් එතන ඒ කියන තැන නෙමෙයි, ගෝණපොළ නෙමෙයි, ඒ වගාවත්ත කියන තැන තමයි අනුමැතිය ලැබිලා තියෙන්නේ. ඒක BOI ආයතනය අර තමයි තිබෙන්නේ. A2 ඩොලර් මිලියන 75යි, A3 පෞද්ගලික ඉඩම් පවරලා ගන්නේ නැහැ, 4 අදාළ නැහැ, B අදාළ නැහැ.
තනගතුමනි, මේ ප්‍රශ්නය මුල්ලා තිබුණේ කලින් ඔබතුමාලා සඳහන් මේ ව්‍යාපෘතිය ක්‍රියාත්මක කරන්න යෝජනා කරගෙන හිටපු ඔලබඩුව වත්ත විශාල පොල් වගාවක් සහිත පුද්ගලික ඉඩම් තියෙනවා. නමුත් ඔබතුමාලා දැන් මේ ඉඩම වෙනස් කරනවා නම් ඒ ගැටලුවක් නැහැ. නමුත් දැන් මේ ඩොලර් මිලියන 60-70 සංවර්ධන ව්‍යාපෘති වලට ආයෝජන මණ්ඩලය අනුමැතිය ලබා දීමේදී මේ බලපාන පාරිසරික වාර්තාවන් පිළිබඳව යම් අවධානය ලක් කරනවද?
ඔව්, එහෙම ලක් කරනවා.
මගේ දෙවැනි අතුරු ප්‍රශ්නය, නමුත් එහෙම ලක් කරනවා කියලා කිව්වට ඔබතුමා දකින්නත් ඇති මේ දවස්වල බණ්ඩාරගම කිඳෙල් පිටියේ බදු විලවත්තේ අක්කර 98ක ඉඩමක් ඩොලර් මිලියන 60ක ආයෝජන මණ්ඩල ව්‍යාපෘතියකට කියලා තෙත් බිමක් සම්පූර්ණයෙන් එලිපෙලි කරගෙන යනවා. පරිසර අධිකාරිය අනුමැතියකුත් නැහැ, පහත් බිම් සංස්ථාව දන්නේත් නැහැ. ඒක නාගරික සංගම අධිකාරිය විසින් ඔවුන්ගේ අර කලාපීය සැලැස්මකටවත් කරලා තියෙන ඉඩමක්. ඉතින් මේ මොකක්වත් නැතුව BOI එකෙන් අනුමැතිය දුන්නා කියලා තමයි ඇවිල්ලා සුද්ධ කරගෙන ඩෝසර් කරගෙන යන්නේ.
මේ ප්‍රශ්නෙට මේ ව්‍යාපෘතියට ඒක අදාළ
නැහැ. නමුත් එහෙම තියෙනවා. හොඳයි.
හරි. ගරු බුද්ධික පතිරණ මැතිතුමා කර්මාන්තා වාණිජ කටයුතු අමාත්‍යතුමාගේ ඇසීමට
මම අහනවා. අල් ගන්නවද?
කමන්නේ නැහැ. සති දෙකක් කල් ඉල්ලනවා.
හරි.
ගරු බිමල් රත්නායකගේ මැතිතුමා කම්කරුවා වෘත්තීය සමිතියේ පිරිමැද
මම අහනවා ගරු
පතිරණ ඇසීමට
පිළතුර අයන්න මාතලේ දිස්ත්‍රික්කයේ තුල 2013 24230යි 2014 23299යි 2015 26313යි අලුතින් ලියාපදිංචි වූ ගිණුම් සංඛ්‍යාව 2013 8385යි 2014 7748යි 2015 10874යි
හරි දෙවෙනි වටය ප්‍රශ්න අංක දෙක ගරු වෛද්‍ය නලින්ද ජයසිරි මහත්මයා අහනවද
මම අහනවා ගරු කතානායක
සභාගත කරන්න
සභාගත කරනවා ගරු කතානායකතුමා
ළඟට තුන්වෙනි ප්‍රශ්නේ හිරුනිකා ප්‍රේමචන්ද මැතිණි අධ්‍යාපන අමාත්‍යතුමාගේ ඇසීමට ප්‍රශ්න අහනවද සභාගත කරන්න ගරු අමාත්‍යතුමා හතරවෙනි ප්‍රශ්නේ ගරු විහාරේන්ද්‍ර මැතිතුමා අධ්‍යාපන අමාත්‍යතුමාගේ ඇසීමට anybody asking that question සභාගත කරන්න අට ගරු චමල් රාජපක්ෂ මැතිතුමා ග්‍රාමීය ආර්ථික අඩුපාඩු අමාත්‍යතුමා ඇසීමට ප්‍රශ්න අහනවද
අහනවා
සභාගත කරන්න
මාසයක්
කල් දාය ගරු ප්‍රසන්න රණතුංග මැතිතුමා සෞඛ්‍ය පෝෂණය දේශීය වෛද්‍ය අමාත්‍යතුමා ඇසීමට ගරු ඒක අවශ්‍ය අවස්ථාව දෙන්න පැත්තේ අහන්න දීලා නැත්නම් ප්‍රශ්න ගන්න නැද්ද ගරු විජිත බේරුගොඩ මැතිතුමා අධ්‍යාපන මැතිතුමා ඇසීමට සභාගත කරන්න අධ්‍යාපන
මැතිතුමා
ප්‍රධාන කටයුතු ආරම්භයේදී යෝජනා පිළිබඳ දැනුම ගරු සභානායකතුමා අංක 1
එමු වයිට් වන් සර්
සභාවේ කියද
අයි
අංක 2 සභානායකතුමා
එමු අයිටම් 2 සර්
සභාවේ කියද
අයි
අංක 3 ගරු සභානායකතුමා
එමු අයිටම් 3 සර්
සභාවේ කියද
අයි
අංක 4 ගරු සභානායකතුමා
එමු අයිටම් 4 සර්
සභාවේ කියද
අයි
ප්‍රධාන කටයුතු අද දින නායපත්‍යයේ විෂයාංග 1 විසර්ජන 50 කෙටුම්පත 2017 දෙවැනි වර කියෙම සිංවැරි වෙන්කල දිනය ඔන්ඩබල් ශ්‍රීදරන් නොට් දෙයර්
සභානායකර අවர்களே இந்த தினம் 2017 ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தினுடைய செயற்பாடுகளில் இந்த நாட்டிலே இருக்கின்ற இரண்டு தேசிய இனங்கள் எவ்வாறான செயல்பாடுகளில் தங்களுடைய அரசியல் கலாச்சார பொருளாதார ரீதியாக அவர்களுடைய தனித்துவங்கள் பேணும் வகையிலே எவ்வாறு இந்த வரவு செலவு திட்டம் அமைந்திருக்கிறது என்பதை சொல்வதற்கான ஒரு சூழலாக நான் இதனை கருதுகிறேன் மிக முக்கியமாக வடக்கு கிழக்கிலே தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் அவர்களுடைய இடங்களில் அவர்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் தொழில் முயற்சிகளை ஆரம்பிப்பதற்கோ அல்லது அங்கே இருக்கின்ற தொழிற்சாலைகளை இயங்க வைப்பதற்கான முறையிலேயோ ஏதாவது ஒரு புதிய புத்தாக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய அபிவிருத்தி திட்டங்களை சொல்லக்கூடிய வகையில் இந்த வரவு செலவு திட்டம் அமையவில்லை என்பதையும் நான் அந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் மிக முக்கியமாக கூடுதலான தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் பல்லாயிரம் யுத்த நடவடிக்கைகளாலும் பல ஆண்டுகளாக நீடித்த அவர்களுடைய வாழ்வாதார இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் எந்த மாற்றங்களும் இந்த வரவு செலவு திட்டத்திலே கொண்டுவரப்படவில்லை மிக முக்கியமாக யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட இளைஞர் யுவதிகள் போரிலே தங்களுடைய அவயவங்களை இழந்தவர்கள் இன்றும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வருகைக்காக காத்திருக்கிற பெற்றோர்கள் இவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டுவரக்கூடிய சமூக நலனோம்பு நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கப்பட்டதாக நாங்கள் காணவில்லை இவ்வாறான ஒரு சூழலில் எங்களுடைய இந்த நாட்டிலே 2016 ஆண்டுக்காக கொண்டுவரப்பட்டிருக்கிற இந்த வரவு செலவு திட்டம் எவ்வளவு தூரம் இந்த மக்களுடைய மாற்றங்களில் அவர்களுடைய முன்னேற்றங்களில் நல்ல விளைவுகளை தரும் என்பது ஒரு கேள்விக்குறியானதாகவே இருக்கிறது. இதனை விட ஒன்றை நாங்கள் பதிவு செய்ய வேண்டும். வரவு செலவு திட்டத்திலே சில திட்டங்களுக்காக நிதி ஒதுக்குவார்கள். குறிப்பாக வடக்கு மாகாண சபைக்கு இவ்வளவு நிதி என்று ஒதுக்கப்படுகிற பொழுது அந்த நிதி 6 மாதங்கள் கடந்து குறிப்பாக ஜூன் அல்லது ஜூலை மாதங்களில் தான் அந்த மாகாண சபைகளுக்கு அந்த நிதி சென்றடைகிறது. அதற்கு பிற்பாடு அந்த வேலை திட்டங்களுக்காக ஒதுக்கப்படுகிற நிதியை அவர்கள் டெண்டர் கால் பண்ணி கொடுத்து வேலை ஆரம்பிக்கப்படுகிற பொழுது அபிவிருத்தி நடவடிக்கைகள் ஒரு மழைக்காலத்தை காரணம் காட்டி பின்போடப்படுகின்றன. இவ்வாறான சூழல்கள் அடிக்கடி நடைபெறுகிறது. எந்த வேலையை தொடங்குகிற பொழுதும் இம்ப்ரஸ் கட்டு நிதி வந்து சேரவில்லை என்கிற சூழல் அங்கு சொல்லப்படுகிறது. ஆகவே நிதிகள் வரவு செலவு திட்டத்திலே சொல்லப்படுவது போல ஆண்டின் தொடக்கத்திலே அந்தந்த இடங்களுக்கு சென்றடைவதாக நாங்கள் கருதவில்லை. ஒரு வரவு செலவு திட்டம் ஒரு நாட்டினுடைய கிடைக்க போகின்ற எதிர்வரும் ஆண்டிலே கிடைக்கப் போகின்ற வருமானங்களையும் செலவுகளையும் சொல்லுகின்ற ஒரு மிக முக்கியமான ஆவணமாகும். அந்த நாடு அந்த அடுத்த ஆண்டிலே என்ன செய்யப்போகிறது, அந்த நாட்டினுடைய பொருளாதாரம், அரசியல், கலை கலாச்சாரம், அந்த மக்களுடைய வாழ்க்கை என்பவற்றை சொல்லுகின்ற ஒரு வருடாந்த வெளிப்பாடு தான் இந்த பாதீடு. இவ்வாறான ஒரு பாதீட்டிலேதான் இந்த நாட்டிலே ஒரு புதிய அரசியல் ஜாப்பு கொண்டுவரப்பட இருக்கிறது. இவ்வளவு காலமும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே அது என்ன மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை கூட சொல்வதற்கான ஒரு கட்டத்தை நாங்கள் இங்கே பார்க்கலாம். குறிப்பாக 4000 ஆண்டுகளுக்கு மேலாக சரித்திரபூர்வமாக வரலாற்று ரீதியாக தாங்கள் வாழ்ந்து வந்த மண்ணில் தமிழர்களின் தனித்துவமான இறைமையின் அடிப்படையில் வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டி தீர்வு கிடைக்கும் என தமிழர்கள் நம்புகிறார்கள். இவ்வாறான ஒரு தமிழர்களுடைய எண்ணங்கள் நீண்ட காலமாக அவருடைய மனங்களிலே இருக்கிறது. அவர்கள் தமிழிலம் கேட்டு போராடினார்கள். ஆயுத ரீதியாக தங்களுடைய தேச விடுதலைக்காக தங்களை அர்ப்பணித்து அவர்கள் போராடியிருந்தார்கள். ஆனால் இந்தளவு காலமும் 30 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அவர்களுடைய ஆயுத ரீதியான யுத்தம், 30 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அகிம்சை ரீதியான போராட்டங்கள், மொத்தம் 60 ஆண்டுகளுக்கு மேலாக தங்களுடைய எதிர்காலம் பற்றி அவர்கள் சிந்திக்கின்றார்கள். இவ்வாறான சிந்தனைகளில்தான் ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை தமிழர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்த சமஷ்டி என்பது ஒரு நாடு பிரித்தல் அல்ல. இதனை 1926 பிரதமர் SWRD பண்டார் நாயக்கா அவர்கள் சிலோன் மோர்னிங் லீடர் பத்திரிகையிலே 6 கட்டுரைகளை எழுதியும் யாழ்ப்பாணத்திலே ஒரு பொது உரையில் வைத்தும் தன்னுடைய எண்ணங்களை இந்த சமஷ்டி இந்த நாட்டுக்கு எவ்வளவு பொருத்தமானது என்பதை அவர் வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார். அதே போல 1944 இலங்கையினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு இந்த நாட்டுக்கு எவ்வளவு பொருத்தமானது என்பதை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். முன்னைய ஜனாதிபதி JR ஜெயவர்தன் அவர்கள் 1995 முதலாம் மாதம் முதலாம் தேதி சண்டே டைம்ஸ் பத்திரிகைக்கு வழங்கிய செவியில் வடக்கு கிழக்கு இன முரண்பாட்டை தீர்ப்பதற்கு முதல் தெரிவாக இருக்கக்கூடியது சமஷ்டி அரசுகள் தான் என்று தெரிவித்திருந்தார். அவர் நீண்டகாலம் இந்த நாட்டிலே அரசாட்சி செய்து இந்த புதிய அரசியல் ஜாப்புகளுக்கெல்லாம் காரணமாக இருந்தவர். இவ்வாறு இருந்த JR ஜெயவர்தன கூட தன்னுடைய மரண தருவாயில் 1995 ஒரு சமஷ்டி பற்றி தன்னுடைய கருத்துக்களை அவர் முன்வைத்திருந்தார். 1949 December 18 சமஷ்டி கட்சியின் அங்குரார்ப்பண கூட்ட உரையில் தந்தை செல்வநாயகம் பின்வருமாறு கூறினார். தமிழ் பேசும் சுயாட்சி மாகாண அலகையும் சிங்கள சுயாட்சி மாகாண அலகையும் உள்ளடக்கி இரண்டுக்கும் பொதுவான மத்திய அரசுக்கு வழி செய்யும் சமஷ்டி யாப்பு ஒன்றை இலங்கைக்கு கொண்டு வர வேண்டும். சிறிய தமிழ் பேசும் தேசம் அழிந்து அல்லது பெரிய தேசத்தால் சிதைக்கப்பட்டு போவதை தவிர்ப்பதற்கான ஆக குறைந்த ஏற்பாடாக இதுவே அமைய முடியும். சமஷ்டி அரசமைப்பு தான் அடைவதற்கு சிறந்த தகுதியான ஏற்பாடு. அதனால் எவருக்கும் குறிப்பாக சிங்களவர்களுக்கு கூட அநீதி இழைக்கப்பட மாட்டாது என்பதை அவர் மிக தெளிவாக தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டிருந்தார். அண்மையிலே 2016 November 11 இந்தியாவில் இருந்து வெளிவருகின்ற த இந்து பத்திரிகையினுடைய ஆசிரியர் மீரா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் வழங்கிய செவியில் தமிழர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பது பொறுப்பு மட்டுமல்ல எனது கடப்பாடு என்று குறிப்பிட்டிருந்தார். ஜனாதிபதியிடமிருந்து வருகின்ற இந்த தூர பார்வையும் தூர நோக்கும் ஏனைய சிங்கள தலைவர்களிடமும் வருகின்ற பொழுது இந்த நாட்டிலே வர இருக்கின்ற புதிய அரசியல் யாப்பு ஒரு மாற்றத்தை தர வேண்டும், இந்த மக்களிடம் ஒரு புதிய வடிவத்தை கொடுக்க வேண்டும், இந்த மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு முன்னேற்றம் இந்த நாட்டிலே நிகழ வேண்டும் என்பதைத்தான் தமிழர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அது ஒரு வடக்கு கிழக்கில் தமிழர்கள் வாழுகின்ற பூர்வீக நிலத்தில் அவர்களுடைய இறைமையை அடிப்படையாக கொண்டதாக அந்த சமஷ்டி தீர்வு அமைந்திருக்க வேண்டும் என்பதே அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இங்கே சிறை கைதிகளை பற்றி இந்த சபையிலே நாங்கள் பல தடவைகள் குறிப்பிட்டிருக்கிறோம். பல்வேறுபட்ட காலங்களிலே நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். பல்லாயிரம் ஆண்டுகள் இந்த நடந்த நாட்டு ஆண்டிலே நடந்த யுத்தம் தொடர்ந்து இந்த பல ஆண்டுகளாக நீடித்த யுத்தத்திலே பல கைதிகளாக தமிழ் இளைஞர்கள் யுவதிகள் கைது செய்யப்பட்டார்கள். அரசியல் ரீதியாக கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை பற்றி பல தடவைகள் இந்த சபையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அரசியல் கைதிகளுடைய தாய் தந்தையர்கள் இன்றும் தங்களுடைய பிள்ளைகளின் வருகைக்காக காத்திருக்கிறார்கள். எத்தனையோ குழந்தைகள் தங்களுடைய தந்தையர்கள் தாய்மார் திரும்பி வருவார்கள் என்று ஏக்கத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் இந்த நாடு நல்லிணக்கம் பற்றி பேசுகிறோம். 7 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. 7 ஆண்டுகளுக்கு பின்பும் இந்த கொடிய பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட இந்த இளைஞர் யுவதிகள் இன்னும் விடுதலை செய்யப்படாமல் சிறையிலே அடைக்கப்பட்டிருப்பது துரதிருஷ்டவசமானது. ஏன் இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு தலைவர்களுக்கும் நல்லெண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நாங்கள் ஒரு நல்லிணக்கம் பற்றிய பார்வைகளையும் கொண்டு சென்றால் இந்த நாட்டிலே ஏன் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியாது என்பதை நான் இந்த சபையிலே கேட்கிறேன். தயவு செய்து ஒவ்வொரு சிங்கள தமிழ் சிங்கள பொதுமகனும் ஒவ்வொரு சிங்கள பொதுமக்களும் சிங்கள தலைவர்களும் நீங்கள் சிந்தியுங்கள். நாங்கள் இந்த நாட்டிலே ஒற்றுமையாக பலமாக வாழ வேண்டும். ஒரு நல்லாட்சி நடக்க வேண்டும் என்றால் இந்த சிறையிலே இருக்கின்ற இளைஞர் யுவதிகளை இனியும் ஏன் நாங்கள் விடுதலை செய்ய முடியாது என்ற இரக்க சிந்தனையை உங்கள் இதயத்தில் இருக்கிற ஈரமான பகுதிகளை கொஞ்சம் தடவி பாருங்கள். இது ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். இதைவிட நாங்கள் புத்த கோயில்களை அமைக்க வேண்டாம் என்று ஒரு காலத்திலும் நாங்கள் சொல்லவில்லை. நாங்கள் பௌத்தரை கும்பிடுகின்றவர்கள். உங்களுக்கு தெரியும், முதன் முதல் இந்தியாவிலே இருந்து புத்த பகவான் இலங்கைக்கு வருகிற பொழுது யாழ்ப்பாணத்தில் தான் அவர் காலடி வைத்தார் என்ற செய்தி கூட இருக்கிறது. நாங்கள் எத்தனையோ தமிழ் பௌத்தர்கள் அந்த காலங்களில் சில 100 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். இவ்வாறானவர்கள் ஒரு காலத்திலும் புத்த மதத்தையோ அல்லது புத்த பிரானையோ எதிர்த்தவர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் சிங்கள மக்கள் யாரும் வாழாத இடத்தில் தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் வலுக்கட்டாயமாக பௌத்த ஆலயங்களை நிர்மாணிப்பது புத்தர் சிலைகளை வைப்பது இன்னொருவருடைய மனங்களை கீறி பார்க்கின்ற செயலாக அமையாதா? ஏன் அதை நீங்கள் சிந்திப்பதில்லை? நாங்கள் கொழும்பிலேயோ அல்லது தென்பகுதியிலேயோ இந்து கோயில்கள் அமைக்கப்படுகிற பொழுது அவர்கள் காணிகளை வாங்கி அல்லது இருக்கின்ற அளவுக்கு செய்கிறார்கள். அதற்கும் சட்டம் இருக்கிறது. பிரதேச சபை, நகரசபை, மாநகர சபையினுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஆலயங்களையும் அமைக்க முடியாது. ஆனால் வடபகுதியிலே, கிழக்கு பகுதிகளிலே எவரும் எந்த இடத்திலும் வலுக்கட்டாயமாக இந்து ஆலயங்களை கூட இடித்துவிட்டு, கொக்கு தொடுவாயிலே இருந்த விநாயகர் ஆலயத்தை இடித்துவிட்டு அங்கே புதிதாக புத்தர் ஆலயத்தை அமைத்திருக்கிறார்கள். பௌத்தர்கள் வாழாத இடத்தில் பௌத்த விகாரைகளும் புத்த சிலைகளும் மதத்தின் ஊடாக ஆக்கிரமிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. எமது பிரதேசங்களில் குடிப்பெரம்பலை மாற்றுவதற்கு இவை நடைபெறுகிறதா என்கிற சந்தேகம் எங்களுடைய மக்களிடம் இருக்கிறது. நயினாதீவு இரணமடு கனகாம்பி அம்பாள் ஆலயத்தின் முன்னிலே அமைக்கப்படுகின்ற புத்தர் சிலை, மாங்குளம், கொக்கு தொடுவாய், முன்னர் பிள்ளையார் கோயில் இருந்த இடம், அண்மையில் அம்பாறை மாவட்டம் மாணிக்கமடு மாயக்கல்லிமலை, திருகோணமலை ஆத்திமோட்டை, சாம்பல் தீவு, சல்லி சந்தி போன்ற இடங்களிலே புதிது புதிதாக அமைக்கப்பட்ட இந்த புத்த பகவானுடைய சிலைகள் அந்த மதத்தின் பெயரால் ஆக்கிரமிக்கப்படுகின்ற ஒரு நடவடிக்கையாக அவர்கள் பார்க்கிறார்கள். நாங்கள் அந்த இடங்களிலே புதிதாக இந்து ஆலயங்களை அமைப்பதை கூட நாங்கள் தடுக்கிறோம். ஏனென்றால் எதுவுமே புதிது புதிதாக தோன்றுவதென்பது அங்கிருக்கிற மக்களுடைய விருப்பங்களுக்கு அமைய நடைபெற வேண்டும். அளவுக்கு மீறினால் அது எல்லை கடந்ததா ஒன்றாகவே இருக்கும். சட்டத்தை மீறி யாரும் சட்டங்களை கையில் எடுக்கக்கூடாது என்பதே எங்களுடைய கோரிக்கையாக அமைகின்றது. இன்று தமிழர்கள் மீது நேரடியாக யுத்தம் நடத்தாமல் பாதுகாப்பு தரப்பின் ஒரு பகுதியினரும் மகா சங்கத்தினரும் தமிழ் பேசும் மக்கள் மீது புத்தர் சிலைகளை நிறுவுவதன் ஊடாக மத ரீதியான தமிழர் குடிப்பெரம்பலை அழிப்பதற்கான யுத்தத்தை ஆரம்பித்துள்ளார்களா என்கிற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. புத்தர் சிலைகளை நிறுவுவது கூட ஒரு தேசிய இனத்தின் மூலாதாரமான சமய கலாச்சாரத்தை அழிக்கின்ற கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் சக்சரல் ஜெனோசைட் வடிவமான ஒரு யுத்தமாகத்தான் இதனை கூட நாங்கள் பார்க்க முடிகிறது. இலங்கை அரசியலமைப்பின் 9ஆம் பிரிவில் இலங்கை குடியரசில் பௌத்த மதத்திற்கு முதன்மை இடம் வழங்கப்படல் வேண்டும் என்பதோடு பௌத்த சாசனத்தை பாதுகாத்தலும் பேணி வளர்த்தலும் அரசின் கடமையாக இருத்தல் வேண்டும் என கூறப்பட்டிருக்கிறது. நாங்கள் இதனை நிராகரிக்கவில்லை. ஆனால் இதனையே புதிய அரசியல் அமைப்பிலும் இது பின்பற்றப்பட்டால் இன்னும் ஆபத்தை இந்த நாடு சந்திக்கும். இந்த நிலைமையை மாற்றியமைப்பதற்கான துணிச்சல் அரசாங்கத்திற்கு வராத வரையில் புத்தர் சிலைகள் தமிழ் பகுதிகளில் வைக்கப்படுவதையும் அளவில் சிறிய ஏனைய தேசிய இனங்கள் அச்சத்துடன் வாழ்வதையும் முடிவுக்கு கொண்டு வந்துவிட முடியாது. ஆகவே மத ரீதியாக நாங்கள் மக்களை ஒரு பய பீதிக்குள் வைத்திருக்கிற நிலைமையை மாற்றியமைக்க வேண்டும் என்பதையே நான் இந்த இடத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். மிக முக்கியமாக ராணுவ பிரச்சனைகள். இன்று 2009 மே மாதத்தின் பின்னர் சுமார் 1.5 லட்சம் படையினர் பாதுகாப்பு என்ற போர்வையில் வடக்கு கிழக்கில் குடியமர்ந்துள்ளனர். போர் முடிந்து 7 ஆண்டுகள் கடந்தும் ராணுவம் பல 1000 ஏக்கர் நிலங்களை ஆக்கிரமித்து அவற்றில் பயிர் செய்து பயன்களை அனுபவிக்கிறது. தமிழர்களுக்கும் அந்த மரக்கறிகளை அவர்கள் விற்பனை செய்கிறார்கள். உல்லாச விடுதிகளை ராணுவம் தன்னகப்படுத்தி தாம் நடாத்துகின்றார்கள். விவசாய பண்ணைகள் ராணுவ மயமுள்ளன. சாந்தபுரம், வட்டக்கச்சி, தேராவில் கேப்பாப்புலவு, முக்கொம்பன், முழங்காவில் கஜிதோட்டம், வெள்ளாங்குளம் போன்ற இடங்களில் சிஎஸ்டி என்று சொல்லப்படுகிற சிவில் செக்யூரிட்டி டிவிஷன், சிவில் பாதுகாப்பு பிரிவினால் இந்த பண்ணைகள் நடாத்தப்பட்டு அங்குள்ளவர்களுக்கு வேலைகள் வழங்கப்படுகின்றன. ஆனால் அரச பண்ணைகளை ராணுவம் தன்னுடைய வசம் வைத்திருக்கிறது. அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிற வட்டக்கட்சி அரசினர் விவசாய பண்ணை 235 ஏக்கர் இன்னுமே அரசாங்கத்திடம் கையளிக்கப்படவில்லை. அது சட்ட ரீதியாக அரச ரீதியாக அவர்கள் தொழில் செய்வதற்கு அங்கீகாரம் வழங்கப்படவில்லை. குறிப்பாக சலூன்களை கூட, சிகை அலங்காரம் செய்கின்ற நிலையங்களை கூட ராணுவத்தினர் வைத்திருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் சிகை அலங்கரிப்பாளர்கள் லீவு நாளாக கருதுகிறார்கள். அவர்கள் 60 ரூபாய் ஒரு சிகை அலங்காரம் செய்வதற்கு வேண்டினால் ராணுவத்தினர் அவர்களிடம் 30 ரூபாய் மக்களிடம் வரவிடுகிறார்கள். இதனால் போரால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கான ஒரு கட்டமைப்பை கொண்ட இந்த சிகை அலங்கரிப்பாளர் சங்கம் கூட தங்களுடைய வாழ்வாதாரத்தை ராணுவத்தால் இழந்து நிற்கிற ஒரு சூழல் வடக்கு கிழக்கிலே ஏற்பட்டிருக்கிறது. தயவு செய்து இது ஒரு நாட்டுக்கு பொருத்தமானதா? ஏன், ராணுவம் தேவை, அது நாட்டுக்கு பாதுகாப்புக்கு தேவை. நாட்டை பாதுகாக்க வேண்டிய ராணுவம் சலூன் நடத்துவதற்கு தேவையானது. நாட்டை பாதுகாக்க வேண்டிய ராணுவம் மரக்கறி செய்வதா கடமை? நாட்டை பாதுகாக்க வேண்டிய ராணுவம் ஏன் முன்பள்ளிகளை நடத்த வேண்டும்? முன்பள்ளிகள் சிறுவர்களின் எதிர்காலம் பாலடிக்கும் வகையில் ராணுவம் நடாத்துகிறது. ராணுவத்துக்கு அரசாங்கம் தானே பணம் கொடுக்கிறது. அந்த பணத்தை கல்வி அமைச்சினூடாக ஏன் அவ்வாசிரியர்களுக்கு வழங்கக்கூடாது? ராணுவத்திடம் காசு வழங்கி ராணுவத்துக்கூடாக முன்பள்ளிகளுக்கு வழங்கப்படுகின்ற பணத்தை ஏன் கல்வி அமைச்சு கூடாகவே வழங்கலாமே? அந்த முன்பள்ளிகளிலே படிக்கின்ற பிள்ளைகள் சிஎஸ்டி என்று சொல்லப்படுகிற உடுப்புகளை அணிகிறார்கள். இங்கே பாருங்கள் கௌரவ சபாநாயகர் அவர்களே, முன்பள்ளிகளிலே படிக்கின்ற சிறார்கள் தங்களுடைய உடுப்புகளில் சிஎஸ்டி, சிவில் செக்யூரிட்டி டிவிஷன் என்கிற சிம்போல் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதனை விட அவர்களுடைய சேட்டினுடைய முன்பக்கங்களிலே அந்த ராணுவ படை பிரிவினுடைய சிம்போல் பதிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு சிறு குழந்தைகள், முன்பள்ளிக்கு செல்லுகின்ற 3 வயசு 4 வயசு குழந்தைகள். இவர்கள் தங்களுடைய பள்ளிகளிலே இருக்கிற பொழுது இவ்வாறு தங்களுடைய உடுப்புகளிலே சிஎஸ்டி என்கிற ராணுவ சின்னங்களை பொறித்த வகையிலும் இந்த ராணுவ வடிவங்களுடன் தான் கல்வி இருக்கிறார்கள். நான் கௌரவ சபாநாயகர் அவர்களே, உலகத்திலே எந்த நாட்டில் இவ்வாறு ஒரு ராணுவம் முன்பள்ளிகளை நடத்துகிறது? உலகத்திலே எங்கு ராணுவத்தின் கீழ் முன்பள்ளிகள் இருக்கிறது? எங்கே குழந்தைகள் ராணுவ சீருடைகளோடும் ராணுவ சின்னங்களோடும் பள்ளிகளுக்கு செல்கிறார்கள்? இது ஒரு வன்முறையை தூண்டும் நடவடிக்கையாக மாறாதா? நாளை ராணுவத்தோடு இருக்கிற, ராணுவத்துக்கு கீழே இயங்குகிற இந்த குழந்தைகள், பச்சை உடுப்போடும் ஆயுதங்களோடும் நிற்கிற இந்த ராணுவம், எங்களை ஆக்கிரமிக்க வந்த ராணுவம், இவர்கள் வேற்றுமொழி பேசுகின்றவர்கள் என்ற உணர்வோடு வளர்க்கப்பட்டால் இந்த குழந்தைகள் நாளை ஆயுதம் ஏந்த மாட்டார்கள் என்ற உறுதிமொழியை எங்களால் கொடுக்க முடியுமா? ஆகவே இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த குழந்தைகள் 15-16 வயதுகளை தாண்டுகிற பொழுது இவர்கள் துப்பாக்கிகள் தூக்கினால் யாரால் இதை தடுக்க முடியும்? ஆகவே இது நாட்டுக்கு அநீதியானது, மிகவும் பாதகமானது. தனியார் வீடுகள், காணிகள் இன்னும் ராணுவ வசம் உள்ளது. கேப்பாப்புலவு, இரணைதீவு, பரவிப்பாஞ்சான், மண்டை தீவு, வலிகாமம் வடக்கின் மயிலிட்டி, தயிட்டி, வசாவிளான், பலாலி, தோலகட்டி இன்னும் ராணுவ வசம் உள்ளது. நெடுந்தீவு மாவிலி துறைமுகம் ராணுவத்தினுடைய கைவசமே, கடற்படையினுடைய கைவசமே இருக்கின்றது. வடதாரகை என்கிற குறிகட்டுமானிலிருந்து நெடுந்தீவுக்கு செல்லுகின்ற அந்த பயணிகள் பேருந்து பயணிகளுக்கான வடதாரகை வள்ளம் இப்பொழுதும் கடற்படையினால் தான் பாவிக்கப்படுகின்றது. ஆகவே இங்கு எந்த அளவில் எந்த துறைகளை எடுத்தாலும் ராணுவம், கடற்படை, போலீஸ் இவர்களுடைய கையிலே தான் காணப்படுகிறது. இன்னும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இந்த மாற்றங்கள் ஏற்படவில்லை. வடக்கு கிழக்கில் 2009 மே மாதம் வரையில் போதைப் பொருள் பாவனை இல்லாமல் இருந்தது. 2009 வரைக்கும் வடக்கு கிழக்கிலே போதைப் பொருள் என்றால் என்ன என்கிற கேள்வி இருந்தது. 1.5 லட்சம் படையினர், சிங்கள மொழி பேசும், சிங்கள மொழியிலே பதிவுகளை மேற்கொள்ளும் போலீசார் உள்ள நிலையில் 100 கணக்கான கிலோ கஞ்சா யாழ்ப்பாண மாவட்டத்துக்குள் வருகிறது, ஹெரோயின் வந்தடைகின்றது, அதிகப்படியான மதுசாரம் விற்பனையாகிறது. அண்மையில் ஜனாதிபதி கூட இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் தான் அதிகப்படியான மது விற்பனை நடைபெறுவதாக குறிப்பிட்டிருந்தார். 2009 முதல் இலங்கையிலே மது விற்பனை பட்டியலில் இடம்பெறாத வடக்கு கிழக்கு இப்பொழுது 2009க்கு பின் எப்படி முதலாவது இடத்தை பிடித்திருக்கிறது? ஒன்றை நான் கௌரவ ஜனாதிபதியருடைய கவனத்திற்கும் கொண்டு வர விரும்புகிறேன். தயவு செய்து கௌரவ சபாநாயகர் அவர்களே, வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற படையினர் கூட அங்கே செல்லுகின்ற கெண்டைனர்களில் கொண்டு செல்லப்படுகிற மது போத்தல்களைத்தான் வாங்கி பாவிக்கிறார்கள். ஆகவே அங்கே இருக்கிற மக்கள் தொகையை விட படையினர் எவ்வளவு மதுசாரங்களை வாங்குகிறார்கள், பாவிக்கிறார்கள். ஆகவே வடபகுதியிலே அதிகப்படியான மது விற்பனை நடைபெறுவதற்கு ஒரு ஆதாரமாக இந்த விடயங்கள் கூட அமைந்திருக்கிறது என்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். அதேபோல காணாமல் போனவர்கள் பல்வேறுபட்ட காலத்திலே இந்த யுத்தம் நடந்த பொழுது தங்களுடைய கைகளால் பலரை இந்த மக்கள் கையளித்திருந்தார்கள், பிள்ளைகளை கையளித்திருந்தார்கள். காணாமல் போன ஒரு காரியாலயம் காலத்தை கடத்தும் ஒரு நடவடிக்கையாகவே அமைந்துள்ளது. போர் முடிந்து 7 வருடங்களின் பின்னர் சர்வதேச அழுத்தங்களினால் இக்காரியாலயம் திறக்கப்பட்டுள்ளது. இன்னும் எவ்வளவு காலத்தின் பின்னர் தஞ்சமடைந்த சரணடைந்த மக்கள் பற்றி அவர்கள் தரவுகள் கிடைக்கும், இதற்கான விசாரணைகளை விளக்கங்களை யார் தரப்போகிறார்கள்? இங்கே காணாமல் போனவர்கள் பற்றி பல தடவைகள் பேசுகிறோம். பல போராளிகளை அவருடைய பெற்றோர்கள் ஒப்படைத்திருந்தார்கள், மனைவிமார்கள் தங்களுடைய கையாலே ராணுவத்திடம் ஒப்படைத்திருந்தார்கள். மே மாதம் 18 தேதி 2009 பல போராளிகள் ராணுவத்திடம் சரணடைந்திருந்தார்கள், அவருடைய மனைவிமார் உறவினர்கள் அவர்களை கையளித்திருந்தார்கள். இங்கே குறிப்பாக கே வி பாலகுமாரன் அண்ட் ஹிஸ் சன் சூரியத்தேவன், வி இளங்குமரன் ஏலியஸ் பேபி சுப்பிரமணியன் ஹெட் ஆப் த தமிழ் ஈழம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஹிஸ் வைஃப் வெட்டிச்செல்வி அண்ட் டாட்டர் அறிவுமதி, ஜோகரட்னம் ஜோகி இன்சார்ஜ் இன்ஸ்டிடியூட் ஆப் கன்ஃபிளிக் ரிசர்ச் இன் வென்னி, பொயட் புதுவை ரத்னதுரை கோஆர்டினேட்டர் ஆப் எல்டிடி ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட், கே பாப்பா கோஆர்டினேட்டர் எல்டிடி ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், ராஜா செம்பியன் அசிஸ்டன்ட் கோஆர்டினேட்டர் எல்டிடி ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஹிஸ் 3 சில்ட்ரன், இளந்திரையன் எல்டிடி மிலிட்ரி ஸ்போக்ஸ்மேன், வீரத்தேவன் கோஆர்டினேட்டர் எல்டிடி பேங்க், எஸ் தங்கன் பொலிட்டிக்கல் விங் டெபியூட்டி சீவ், அருணா தமிழ் ஈழ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், எஸ் நரேன் அசிஸ்டன்ட் எக்ஸிகூட்டிவ் ஹெட் ஆப் டிஆர்ஓ, குட்டி ஹெட் ஆப் த எல்டிடி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், பிரியன் ஹெட் ஆப் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி, வி பூவண்ணன் ஹெட் ஆப் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் டிவிஷன் ஆப் த எல்டிடி, தங்கையா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், மலரவன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், பகீரதன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், இளஞ்சேரன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், ரேகா ஹெட் ஆப் எல்டிடி மெடிக்கல் டிவிஷன், செல்வராஜா கொமாண்ட மணலாறு ஹெட் குவார்டர்ஸ், பாஸ்கரன் மணலாறு கொமாண்ட மணலாறு ஹெட் குவார்டர்ஸ், கர்னல் லாரன்ஸ், கர்னல் குமரன், பிரபா பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் கொமாண்டர், ரூபன் கோஆர்டினேட்டர் ஆப் சப்ளைஸ், பாபு கோஆர்டினேட்டர் சேரன் பாணிபம், இளம்பரிதி எக்ஸிகூட்டிவ் ஹெட் ஆப் பொலிட்டிக்கல் விங், எழிலன் ஹெட் ஆப் ட்ரிங்கோமல பொலிட்டிக்கல் விங், விஜிதரன் எக்ஸிகூட்டிவ் செக்ரட்டரி பொலிட்டிக்கல் விங், கர்னல் பீமன் சக்தி கோஆர்டினேட்டர் போரஸ்டி டிவிஷன் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி, இ ரவி சார்ஜ் ஆப் கவுசஸ், சஞ்சய் முள்ளியவளை டிவிஷனல் பொலிட்டிக்கல் விங் கோஆர்டினேட்டர், பரா ராதா கோஆர்டினேட்டர் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட், குமாரவேல் கோஆர்டினேட்டர் ஏர் போர்ஸ் செக்யூரிட்டி, சித்ராங்கன் மாலதி கொமாண்டர் மணலாறு டிஸ்ட்ரிக்ட், சுகி கொமாண்டர், அருணன் மேஜர் சி டைகர்ஸ், மெனோஜ் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், லாரன்ஸ் பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், லாரன்ஸ் திலகர் கோஆர்டினேட்டர் டிஆர்ஓ பிளானிங் டிபார்ட்மெண்ட், கரிகாலன் ஃபோம கொமாண்டர் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் அண்ட் ஹிஸ் வைஃப். இது இவ்வளவு பேரும் பெயர் வந்தவர்கள். இதனை விட பெயர் விவரங்கள் பல பேருடையது இன்னும் வெளியிலே கிடைக்கவில்லை. அவ்வாறானவர்கள் ராணுவத்திடம் சரணடைந்திருந்தார்கள். இவர்கள் இதுவரை யாராலுமே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அல்லது எங்கே என்று சொல்ல முடியாத அளவிற்கு அவருடைய நிலைமை காணப்படுகின்றது. இவர்களுக்கான நிலை என்ன? யார் இவருக்குரிய பதில்களை சொல்வது? இந்த காணாமல் போனவர்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்தியை சொல்ல போகிறது? இன்றும் தங்களுடைய பிள்ளைகள் வருவார்கள் என்ற ஏக்கத்தோடு தாய் தந்தையர்கள் இருக்கிறார்கள். தாங்கள் தமிழர்களுடைய பண்பாட்டிலே தன்னுடைய கணவன் வருவான் என்பதற்காக கௌரவ சபாநாயகர் அவர்களே, உங்களுடைய சகோதரியை நினைத்து பாருங்கள். இன்னும் தங்களுடைய குங்கும பொட்டுக்களை கழுவாமல் இருக்கிறார்கள் எங்கள் சகோதரிகள், தங்களுடைய தாலிகளை கலட்டாமல் இருக்கிறார்கள். இந்த நாட்டிலே இவர்களுக்கு என்ன பதில்? இது எப்பொழுது கிடைக்கப் போகிறது? கடந்த 2016 நவம்பர் 11 தேதி இந்து பத்திரிகைக்கு மீரா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு ஜனாதிபதி மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்கள் வழங்கிய செவியிலே வெளிநாட்டு நீதிபதிகளை ஏற்க முடியாதென தெளிவாக கூறியுள்ளார். அவ்வாறானால் எங்களுக்கு எப்படி நீதி கிடைக்கும்? இந்த நாட்டிலே நீதி கிடைக்குமா? இவ்வளவு காலமும் குமரபுரத்திலே தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள், குமாரபுரம் படுகொலையில் ஈடுபட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறானால் இந்த சின்ன சின்ன உதாரணங்கள் போதும். இனிவரும் காலங்களில் தமிழர்கள் கொல்லப்பட்ட பொழுது, காணாமல் போன பொழுது, அவர்களுக்கான காலத்திலே அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்களா, அல்லது அவர்களுக்கு நீதி கிடைக்குமா? இந்த நாட்டிலே இந்த நீதிக்கான வழி என்ன? இதனை யார் சொல்வது? இதனால் தான் ஒரு சர்வதேச விசாரணையை தமிழர்கள் கோரியிருக்கிறார்கள். இங்கே வெளிநாட்டு நீதிகளை ஏற்க முடியாது என்று அவர் சொல்லுகின்ற பொழுது அவருடைய சொல்லுக்குள் இருக்கிற செய்தி என்ன? எப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்க முடியும்? யார் எங்கள் மீது குற்றம் புரிந்தார்களோ, தமிழர்கள் மீது யார் போர்க்குற்றங்களை செய்தார்களோ, தமிழர்கள் மீது யார் இன அழிப்புகளை செய்தார்களோ, அவர்களை அந்த குற்றங்களை விசாரிப்பதென்றால் அது நீதியானதாக அமையுமா? குற்றம் செய்தவனே குற்றங்களை விசாரிக்க முடியுமா? இது நீதியானதா? ஆகவே இதற்காகத்தான் ஒரு அடிப்படையில் ஒரு வெளிநாட்டு தூதுவர்கள், வெளிநாட்டு நீதிபதிகள், வெளிநாட்டு சட்டவாளர்கள் இருக்க வேண்டும் என்கிற விதிமுறையை ஐநாவினுடைய 30வது கூட்டத்தொடர் 2015 ஆண்டு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. மனித உரிமைகள் சபையினுடைய 2015 ஆண்டு 30வது கூட்டத்தொடரில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அவையிலே இலங்கை வெளிநாட்டு அமைச்சால் பின்வரும் விடயங்களில் நம்பிக்கையும் சம்மதமும் தெரிவிக்கப்பட்டது, இலங்கையால் தெரிவிக்கப்பட்டது. இலங்கையினுடைய கௌரவ வெளிநாட்டு அமைச்சர் மங்கள சமரவீர அவர்கள் 2015 ஆண்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையிலே தெரிவித்தவே நான் இங்கே குறிப்பிடுகிறேன். நானும் அந்த சபையிலே இருந்தவன் என்ற வகையில் அதனை நான் குறிப்பிட விரும்புகிறேன். சட்ட விதிகளை நிலைநாட்டவும், நீதி முறைமையில் இலங்கையின் அனைத்து சமூக மக்களிடம் நம்பிக்கையினை கட்டி எழுப்பவும் பொறுப்புக்கூறலானது அவசியம் என்பதை ஏற்று அரசின் அடையாளத்தை வெளிப்படுத்தியதோடு சட்ட மீறல்கள், குற்றச்சாட்டுகள், மனித உரிமை அவதூறுகள் மற்றும் சிறப்பானதொரு சபை கொண்ட நீதிமன்ற பொறிமுறை ஒன்றை நிறுவுவதற்கும் இலங்கை ஒத்துக்கொண்டிருந்தது, அந்த நேரத்தில் ஒத்துக்கொள்கிறது. இது மங்கள சமரவீர அவர்களால் சபையிலே கூறப்பட்ட விடயம். ஒருங்கிணைவு மற்றும் பாரபட்சமற்ற நிலைக்காக பெயர் பெற்ற தனிநபர்களால் வழிநடத்தப்படும் சுதந்திரமான நீதி சார்ந்த சட்ட ரீதியாக செயற்படும் நிறுவனங்களை நம்பத்தகுந்த நீதிசார் நடவடிக்கையானது உள்ளடக்க வேண்டும் என்பதையும் உறுதிப்படுத்தியது. இந்த வகையில் மேலும் சிறப்பு சபை அலுவலகம் உட்பட இலங்கையின் நீதிசார் பொறிமுறையில் பொதுநலவாய மற்றும் வேறு வெளிநாட்டு நீதிபதிகள், பாதுகாப்பு சட்டவாளர்கள், அனுமதி அளிக்கப்பட்ட சட்ட வல்லுநர்கள் மற்றும் விசாரணையாளர்கள் என பலர் பங்கு பெற்ற முக்கியத்துவத்தினையும் ஐநா உறுதிப்படுத்தியிருந்தது. இது மிக முக்கியமானது. இந்த காலகட்டத்திலே வெளிநாட்டு அமைச்சர் மங்கள சமரவீர அவர்கள் 2015 ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய 30வது கூட்டத்தொடரில் இதனை மிக வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டார். இலங்கை எல்லாவற்றுக்கும் ஏற்றுக்கொள்கிறது. நாங்கள் கொமன்வெல்த்தினுடைய உறுப்பினர்களை அழைக்கிறோம், சட்டவாளர்களை அழைக்கிறோம், பன்னாட்டு நீதிபதிகளை அழைக்கிறோம், இதற்கு நாங்கள் ஆதரவு வழங்குகிறோம் என்று தெளிவாக சொல்லியிருந்தார். ஆனால் இதுவரை என்ன நடந்திருக்கிறது? 2015 ஆண்டு முடிந்து 2016 ஆண்டு விடை வருகிறது. 2017 ஆண்டு புதிய வரவாக அமையப்போகிறது. ஆனால் 7 ஆண்டுகள் முடிந்து 8வது ஆண்டுக்குள் தமிழர்கள் கால் வைக்கிற பொழுது கௌரவ சபாநாயகர் அவர்களே, தமிழர்கள் எதிர்பார்க்கிறதில் என்ன நடந்திருக்கிறது? அவருடைய வாழ்க்கையினுடைய இழப்புகளில், காணாமல் போன குடும்பங்கள் எதிர்கொள்ளுகின்ற விடயங்களில் என்ன மாற்றங்களை அவர்களால் சொல்ல முடியும்? தமிழர் தாயகத்தில் நிறுவப்பட்டிருக்கும் வெற்றி சின்னங்கள், நீங்கள் இதை மிக கவனமாக எடுக்க வேண்டும். கௌரவ சபாநாயகர்களே, நல்லிணக்கம் பற்றி பேசுகிறோம், நாட்டிலே சமாதானம் பற்றி பேசுகிறோம், நாட்டிலே நல்லது நடக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் நினைக்கிறோம். தமிழர்கள் தங்களுடைய அளவுக்கு அதிகமாக, தங்களுடைய தொகைக்கு மேலாக எவ்வளவை விட்டுக் கொடுக்க முடியுமோ அதை விட்டுக் கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுதும் கூட சமாதானத்துக்காக, இந்த நாட்டிலே ஒரு நீதிக்காக, இந்த நாட்டிலே ஒரு சகவாழ்வு ஏற்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் எதை விட்டுத்தர நீங்கள் கேட்கிறீர்களோ, எங்கள் உயிரை கேட்டால் கூட அதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் ஒன்று, நாங்கள் நல்லிணக்கம் சமாதானம் ஏற்பட வேண்டுமானால் மனங்களிலே மாற்றங்கள் வர வேண்டும். மிக முக்கியமாக தமிழர் தாயகத்தில் நிறுவப்பட்டிருக்கும் வெற்றி சின்னங்கள், நினைவு சின்னங்கள், வெற்றி காட்சி அறைகள் இன்ன நல்லிணக்கத்தை கொண்டு வருமா? இதை நீங்கள் முதல் சிந்தியுங்கள். ஆனரவில் இருக்கிற வெற்றி சின்னத்தை மக்கள் வந்து பார்வையிடுகிறார்கள். கிளிநொச்சியிலே நகர மத்தியிலே இருக்கிற வெற்றி சின்னம், முள்ளிவாய்க்கால இருக்கிற வெற்றி சின்னம், யாழ்ப்பாணத்திலே அமைக்கப்பட்டிருக்கிற வெற்றி சின்னம், இது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தமிழர்கள் பார்க்கிற பொழுதும் நினைக்கிறார்கள், இது என்னை ஆக்கிரமித்த சின்னம், இது என்னை கொலை செய்த சின்னம், இது என்னை அழித்த சின்னம் என்கிற சிந்தனை ஒவ்வொரு தமிழ் இளைஞனிடமும், யுவதியிடமும், ஒவ்வொரு தமிழ் மகனிடமும் அவனுடைய நெஞ்சை துளைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இது நல்லிணக்கத்தை தருமா? இது நல்லிணக்கமாக மாறுமா? தயவு செய்து நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதே போல தமிழர்களை தோல்வியுற்ற தரப்பாகவும், படையினரை வெற்றி பெற்ற தரப்பாகவும் கொண்டு தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகளுக்கான போராட்டத்தை பயங்கரவாதம் என்று சொல்லிக்கொண்டு நல்லிணக்கத்தை பற்றி நாங்கள் எப்படி பேச முடியும்? இது நல்லிணக்கமாக முடியுமா? முதலில் பயங்கரவாதம் என்ற சொல்லை நீங்கள் நீக்க வேண்டும். இந்த நாட்டிலே தங்களுடைய தேச விடுதலைக்காக, தங்களுடைய இன விடுதலைக்காக தமிழ் இளைஞர்கள் போராடினார்கள். அது உங்களுடைய பார்வையிலே பயங்கரவாதமாக இருந்தது, உலகத்தின் பார்வையில் அது பயங்கரமாக இருந்திருக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்தவரை, தமிழர்களை பொறுத்தவரை, அவர்கள் விடுதலைக்காக போராடினார்கள். அரச படைகளின் நினைவு சின்னங்களும் வெற்றி சின்னங்களும் போற்றி கொண்டாடப்படுகின்றன. ஆனால் தமிழர்களின் நினைவு சின்னங்களும் பெரும்பாலான துயிலும் இல்லங்களும் தொடர்ந்தும் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. தமது பிள்ளைகளின் படங்களை வீட்டு சுவர்களில் தொங்க விடுவதற்கு இன்றும் பெற்றோர்கள் உறவினர்கள் அச்சப்படுகின்றார்கள். வருகிற 27ஆம் தேதி மாவீரர் தினம். தயவு செய்து இந்த சபையிலே நான் கேட்கிறேன், இந்த மாவீரர் தினத்தை தமிழர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக கொண்டாடுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் விளக்கேற்றுங்கள். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வீட்டு சுவரிலே படங்களை கொழுவி வணங்குங்கள். துயிலும் இல்லங்களிலே விளக்கேற்றுங்கள். என்ற செய்தியை இந்த நாடு சொல்லுமானால் இந்த நாட்டில் இருக்கிற நல்லிணக்கத்தினுடைய பாரிய மாற்றத்தை நாங்கள் காண முடியும். அதை இந்த சபையினூடாக நான் கேட்கிறேன், இது முடியக்கூடிய காரியமா? ஏன் நாங்கள் நல்லிணக்கம் வைத்தால், நல்ல சிந்தனைகள் வைத்தால் இதனை ஏன் செய்ய முடியாது? 2015 ஐநா மனித உரிமைகள் அவையில் கௌரவ மங்கள சமர வீரர் ஏற்றுக்கொண்டதன்படி நிலைமாறு கால நீதி பொறிமுறைகளின்படி நினைவு கூறுதலுக்கான உரிமைக்கு அதிக அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நடந்தது 2015 ஐக்கிய நாடுகள் சபையிலே எங்களுடைய கௌரவ வெளிநாட்டு அமைச்சர்கள் ஏற்றுக்கொண்ட செய்தியின்படி மனித உரிமை மீறல்கள், துஷ்பிரயோகங்கள் போன்றவற்றை நிறுத்துவது, உண்மையை கண்டறிவது, காணாமல் போனோரை தேடுவது, காணாமல் போனவர் அல்லது கொல்லப்பட்டவரின் மிஞ்சியுள்ள உடற்பாகங்களை உரிய முறப்படி அடக்கம் செய்வது அல்லது தகனம் செய்வது, நீதி மற்றும் நிர்வாக ரீதியிலான தடைகளை ஏற்படுத்துவது, பகிரங்கமாக மன்னிப்பு கேட்பது, இறந்தவர்களையும் காணாமல் போனவர்களையும் நினைவு கூறுவதும், இறந்தவர்கள் மற்றும் சம்பவங்கள் தொடர்பான ஞாபகங்களை பேணுவதும், இவை நிலைமாறு கால நீதி பொறிமுறையில் பெரும் தூண்களாக சொல்லப்பட்ட விடயங்களில் இவை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையை ஏன் நாங்கள் அடையக்கூடாது? நல்லிணக்கம் பற்றி பேசுகிற பொழுது, நாங்கள் நல்லாட்சியை பற்றி நடத்துகிற பொழுது இந்த விடயங்களில் ஒத்த தன்மையை, இங்கு கௌரவ மூத்த அமைச்சர்கள் கூட இங்கு சபையிலே இருக்கிறார்கள், ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர்கள், உங்களிடம் நல்ல மாற்றங்கள் இருக்கின்றன, இந்த மாற்றங்களை பயன்படுத்துங்கள். கௌரவ சபாநாயகர் அவர்களே, கடந்த 2016-10-20ஆம் தேதி இரவு கொக்குவில் குளப்பிட்டி சந்தியில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் விஜயகுமார் சுலக்ஷன், நடராஜா கஜன் ஆகியோர் போலீசாரால் சுட்டும் அடித்தும் கொல்லப்பட்டனர். இச்சம்பவம் நிலைமாறு கால நீதி பொறிமுறையின் பெரும் தூண்களில் ஒன்றாகிய மீள நிகழாமையை கேள்விக்குறியாக்கியுள்ளது. மீள நிகழாமை என்பது சொல்லப்பட்டிருக்கிற பொழுதும் அந்த மீள நிகழாமை இங்கு ஒரு பெரிய அளவிலான கேள்விக்குறியாக மாறியிருக்கின்றது. தயவு செய்து இந்த விடயங்கள் மிக மிக முக்கியமானவை, இவற்றை நாங்கள் மிக கவனமாக கையாள வேண்டும். இந்த நாட்டிலே அண்மையில் நான் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். கடந்த 2016 நவம்பர் 8ஆம் தேதி ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் தலைமையில் கொழும்பு இலங்கை மன்ற கல்லூரியில் இடம்பெற்ற அமரர் மாதுளுவாவே சோபித தேரரின் ஓராண்டு நிறைவு நிகழ்வு நினைவு பேருரையை கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய சிங்கள மொழி பாட பேராசிரியர் சரத் விஜயசூரி அவர்கள் உரையாற்றியிருந்தார். இது மிக முக்கியமான விடயம். சிங்கள தலைவர்களில் மட்டுமல்ல, சிங்கள புத்திஜீவிகளிடம், சிங்கள கல்விமான்களிடம், சிங்கள கல்வியாளர்களிடம் ஏற்பட்டிருக்கிற ஒரு பாரிய மாற்றமும் நல்ல சிந்தனையும், இதனை நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் உங்களோடு இணைந்து பயணிக்க விரும்புகிறோம். அதனால் தான் நான் இதனை குறிப்பிட விரும்புகிறேன். அவர் குறிப்பிடுகிறார், இனங்களுக்குள் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பி புதிய அரசியல் அமைப்பின் மூலம் அதிகார பகிர்வை மேற்கொள்வதற்கான சிறந்த சந்தர்ப்பம் இதுவாகும். உருவாகியுள்ள சிறந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாட்டிற்கான துணிச்சலான தீர்மானத்தை எடுக்க தவறினால் நாடு எதிர்கொள்ளும் பின்னடைவை தடுக்க முடியாது போகும் என்றும், அதற்கான பிரதிபலனை மக்களை ஈடு செய்ய நேரிடும் என்றும் பேராசிரியர் விஜயசூரி அவர்கள் குறிப்பிடுகின்றார். நீதி, அமைதி, நல்லிணக்கமான நாட்டை சட்டத்தை மதிக்கின்ற அனைவரும் எதிர்பார்க்கின்றனர். யுத்தத்தின் பின்னர் நாட்டை ஐக்கியப்படுத்தும் நடவடிக்கை வெற்றி காணவில்லை. அதற்கான விழிப்புணர்வு மக்களுக்கு ஊட்டப்பட வேண்டும். இன நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பக்கூடிய இறுதி சந்தர்ப்பமாகவே இதனை பார்க்க முடிகிறது. தமிழ் மக்கள் மத்தியில் இதற்காக செயற்படும் சிறந்த தலைவராக எதிர்கட்சி தலைவர் சம்பந்தன் திகழ்கின்றார். நாட்டின் ஐக்கியத்தை கட்டியெழுப்புவதில் சிறந்த தலைவராக அவரை பார்க்க முடிகிறது. இன மத பேதங்களுக்கு அப்பால் இன பிரச்சனையினால் நாட்டில் சகல மக்களும் பாதிப்புகளை அனுபவித்து வருகின்றமை கண்கூடு. வடக்கு கிழக்கு பிரச்சனையை அடிப்படையாக கொண்டதே 30 வருட யுத்தமாகும். அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை கொண்ட மாளிகையை கட்டியெழுப்ப அரச தலைவர்கள் அர்ப்பணிப்புடன் செயற்படுவது முக்கியமாகும் என்று அவர் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டிருந்தார். இது ஒரு நல்ல மாற்றம். இன்று இந்த மாற்றம் இங்கு ஏற்பட்டிருப்பது எல்லோருடைய சிந்தனையிலும் வந்திருப்பது. இந்த நாட்டிலே ஒரு புதிய யுகத்துக்குள் நாங்கள் காலடி எடுத்து வைப்பதற்கான வாய்ப்பாக நான் கருதுகிறேன். அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்க அவர்கள் கூட குறிப்பிட்டிருந்தார், நாங்கள் போரிலே தமிழர்களை வென்றிருக்கிறோம், ஆனால் சமாதானத்தை கட்டியெழுப்புவதில் நாங்கள் இன்னும் வெற்றி பெறவில்லை என்று. இது ஒரு நியாயமான கருத்து. போரிலே நீங்கள் தமிழர்களை வந்ததாக நினைக்கிறீர்கள், ஆனால் சமாதானத்தை கட்டியெழுப்புவதில் இன்னும் சரியான நிலையை எட்டவில்லை. இரண்டாவது உலக யுத்தம் முடிவடையும் தருவாயில் முற்றுமுழுதாக தோற்கடிக்கப்பட்டு சரணடையின் நிலையில் இருந்த போதிலும் அணுகுண்டு வீச்சுக்கு உட்படுத்தப்பட்டு இருவரும் நகரங்களையும் 200,000 மக்களையும் இழந்து இன்று வரை கதிர்வீச்சு தாக்கத்திலிருந்து முழுமையாக விடுபடாத போதிலும் மீண்டும் ஒரு பொருளாதார வல்லரசாக இடிச்சு பெருப்பித்திருக்கும் ரசாயன தேசத்தின் அன்பளிப்பான இக்கட்டட தொகுதியை பாருங்கள், இக்கட்டட தொகுதியை பாருங்கள். இது ஜப்பான் நாட்டினுடையது. துருக்கிய பேரரசாலும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளாலும் காலத்திற்கு காலம் அளிக்கப்பட்டு வெறும் கற்குவியலாக்கப்பட்ட ரோமானிய தேசம் அந்த கற்களையே தம் மூலதனமாக்கி சீமேந்து உற்பத்தியில் பெரும் சாதனை ஈட்டி இன்று தலை நிமிர்ந்து நிற்கிறது. தோற்கடிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் தோற்று போனவர்கள் அல்ல, அழிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் அழிந்து போனவர்களும் அல்ல என்பதற்கு உலக வரலாற்றில் ஏராளமான உதாரணங்கள் உண்டு. ஒரு தேசமோ ஒரு இனமோ ராணுவ ரீதியாக தோற்கடிக்கப்பட்டு பேரழிவுகளுக்கு முகம் கொடுக்கும் போது மீளெழுவதற்கு இன்னும் ஒரு பாதை உண்டு என்பதை ஜப்பானியர்களும் ரோமானியர்களும் இன்று முழு உலகத்துக்கு நிரூபித்து விட்டனர். அமைதியாலும் யுத்தத்தாலும் அழிந்து சுனாமியாலும் யுத்தத்தாலும் அழிந்து சின்னாபின்னப்பட்டிருக்கும் தமிழ் பேசும் மக்கள் தங்கள் காணாமல் போனவர்களை தேடியும் சிறையில் உள்ள பிள்ளைகளின் விடுதலை வேண்டியும் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். எங்கள் சகோதரிகளின் எத்தனை பேர் இன்னும் தங்கள் குங்குமத்தை அழிக்காமல் தாலியை கலட்டாமல் தம் கணவன்மாரின் வருகைக்காக காத்திருக்கிறார்கள். தமிழ் பேசும் மக்களின் மனங்களை புரிந்து அவர்களின் துன்பங்களை பகிர்ந்து அவர்களின் தனித்துவமான உரிமைகளை புரிந்து நியாயபூர்வமானதும் நீதியானதுமான தீர்வை காண வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்குண்டு. வரலாற்றை முன்னகர்த்தும் சக்திகளும் உண்டு, பின்னகர்த்தும் சக்திகளும் உண்டு. இரண்டையும் வரலாறு சந்திக்கும். இன்றைய நிலையில் சரியான தீர்வை தவறவிட்டால் வரலாறு தான் விரும்பும் இன்னொரு திசைக்கு தீர்வை இட்டுச் செல்லும் என்பது திண்ணம். ஆகவே இது ஒரு மிக முக்கியமான யதார்த்தபூர்வமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்த ஒவ்வொருவரும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். நான் இறுதியாக ஒரு விடயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். அரசியல் ஆய்வாளர் மூனா திருநாவுக்கரசு அவர்கள் குறிப்பிடுகின்றார், இன ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான விடுதலை போராட்டங்களை பிரிவினைவாதம் என்று முத்திரை
குத்தி
இன ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான விடுதலை போராட்டங்களை பிரிவினைவாதம் என்று முத்திரை குத்தி இழிவுபடுத்தும் ஒரு பிரச்சார உத்தி பெரிதும் வளர்ச்சியடைந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிந்து செல்வதென அதற்கான பொது வாக்கெடுப்பில் பிரித்தானிய மக்கள் கடந்த 2016 June 23 அன்று வாக்களித்துள்ளனர். நாகரிக உலகத்தின் இந்த தீர்ப்பானது பிரிந்து செல்வதற்கான விடுதலை போராட்டங்களை இழிவுபடுத்தும் அநாகரிகமான பிரச்சாரத்தை முடிவு கட்டுவதற்கான ஒரு சிறந்த ஆயுதமாகவும் ஒரு சிறந்த முன்னுதாரணமாகவும் விளங்குகிறது. கைது, படுகொலை, மரண பயம், விரோதம் போன்ற எதற்கும் உட்படாத பிரித்தானிய மக்கள் மரண பயத்தில் இருந்து பிரிந்து செல்வதற்காக வாக்களித்திருப்பது என்பது இத்தகைய வாக்களிப்பின் வரலாற்று தேவைகளை உலகிற்கு பெரிதும் உணர்த்தி இருக்கின்றது. ஆகவே இதனை குறிப்பிட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி
சபாநாயகர் அவர்களே.
மே விவாதைய ரூபவாகினி நாளிகாவால் வலிங் பிரச்சாரம் வேணுமா? நமக்கு நாளிகாவா பய தெக்காய் பிரச்சாரம் கரான்னு வகையம் அனித் நாளிகாவே பிரச்சாரிய பிள்ளை வந்த பிராட்டிய ஜனதா வகை எக்க கொட்டசாக் பமனைய புக்தி விதின்னு மே துல அப்பி ஏகாபந்த விபக்ஷி மந்திரி கண்டாம பண செக்கா அப்பிட்டு இத்தாம் அசாதாரண லக் வேணுமா? முகத அப்பே கிசும கத்து கேட்ட மே பய தெக்கமாறு துல கதாகிரியும் அவஸ்தாவ சலசென்னு அப்ப பணசிகாக் மந்திரிவரு நியோஜனீகரண ஏகாபத்த விபக்ஷே மந்திரிவரு கதாகரண லெவெண்ணு பய துங்கினி பயட கிட்டுவென்னு அவஸ்தாவேதி மே இத்தாம் அசாதாரணக்கரு கதாநாயக துமணி அப்ப இல்லா சிட்டினவா அப்பே கதிகேக்ட மே தினவல அனும வசிங் மே பய தெக்கமாற காலிய துல எக்க அவஸ்தாவாக் சலசாதென்று கேளா.
හොඳයි මම මේක අවධානය යොමු කරන්න ගියා. මොකද අපි සුසුස්සක් කරන්න මම බලාපොරොත්තු වෙනවා. හොඳයි ගරු
ප්‍රචාරයේ ඒ රූපවාහිනී නාලිකාවලට ඒ කරන ප්‍රචාරයේ සීමා නොකර අනිකුත් නාලිකාවන් මෙන් ක්‍රියාත්මක කරවන්නේ කියන උපදේශනය දුන්නත් ඒක විකල්ප ආකාරයකට ඒ ප්‍රශ්නය විසඳෙනවා. ඒ බව ඔබතුමාගේ
මම පළමුවෙන්ම මේ ජිරගරු ජනේෂ්වරණ මැතිතුමාගේ ප්‍රශ්න දැල්ලා ඊළඟ පියවර යන ගරු සභානායකතුමා
එතුමනි මේ විපක්ෂ මන්ත්‍රීවරුන්ට ප්‍රශ්න අහන්න පුළුවන් ප්‍රශ්න තුනක් අහන්න පුළුවන්
ප්‍රශ්නේ මෙතන තියන්නේ මේ 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 ආය විවාදයේ සම්බන්ධයෙන් තියෙන කන්නේ ප්‍රශ්න සම්බන්ධයෙන් නෙමෙයි ආය විවාදයේ
සම්බන්ධයෙන් ක්වෙස්චන් ටයිම් නෝ ප්‍රශ්න අහන්න පුළුවන්
ස්පීකින් ටයිම්
ආතලට ප්‍රශ්න තුනක් අහගන්න පුළුවන්
This on the debate.
Ah, hari. Hari 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 hari. Oh, agar mandan tu hari.
Hari hari. Garu garu John Amar tu nggak match cuma. Garu John Amar
match cuma. Speaker. Honorable Sridharan spoke with a great deal of emotion. I can assure you that the unity government, headed by His Excellency the President and the Honorable Prime Minister will ensure a fair deal in the promulgation of the new constitution. And you can be assured that there will be a peaceful environment and a fair deal in all affairs. But please don't be in a hurry. We can't be responsible for what took place during the previous regime. But just now we are making a tremendous effort, one, to give back some of the lands and also to ensure all rights of the Tamil people in the north. That's all.
Honorable Sridharan.
No, my time.
one minute. Yeah. I will say the Gaurava Amateur Avargale. இது ஒரு உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு அல்ல பாதிக்கப்பட்ட ஒரு இனத்தின் சார்பாக இவ்வளவு காலமும் காத்திருப்பினுடைய வெளிப்பாடே தவிர உணர்ச்சிகளை கொட்டி அதனூடாக நாங்கள் உணர்ச்சிகரமாக பேசினோம் என்பதல்ல உண்மைகளை சொல்லியிருக்கிறோம் யதார்த்தத்தை சொல்லியிருக்கிறோம் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள்
Be peaceful. Don't allow any further eruptions of violence in the north and the east. Thank you.
Okay.
Sir.
Yes, go ahead, Honorable Ranjan.
At the very outset, I wish to take this opportunity to congratulate the President-elect of the United States of America, Mr. Donald J. Trump, for the splendid and historic victory, which I am sure will open a new chapter, closer relationship between Sri Lanka and the United States of America. A good budget reflects timely and necessary action to address the aspirations of the people at the time and lay a foundation for the well-being of its people in the future. I take this opportunity to congratulate the Minister of Finance for having presented one of the best budgets of the country under the circumstances, and the second budget of the unity government of good governance under His Excellency, no other than the President, Maithripala Sirisena. I wish to speak on some of the select aspects of the budget due to the allocated time constraints. To begin with, it compels me as pertinent to briefly speak on the backdrop of the state of socio-economy of the country. Not many years ago, when the government of good governance was elected, ousting the neo-fascist regime, heavily tainted with family nepotism, rampant corruption, mismanagement amidst a mountain of misused debts, and an enormous debt trap inheriting the worst economic legacy that any government would have had to face in the past. Contrary to the propaganda, in truth, the government under the former President Mahinda Rajapaksa was seriously trapped with cash and the treasury was almost in a state of bankruptcy. Internationally deserted, politically and economically having outraged the powerful West and even the United Nations organizations as widely believed it was the impending national disaster of utter bankruptcy. More than anything else, the forced President Rajapaksa 2 years premature president election on the 8th of January 2015. I believe the former president was happy to lose the presidential election to fight another day when the regime of corruption is forgotten rather than face a national outrage against him and the government if he remained any longer. The onus of repairing and salvaging the heavy sinking national economy is now up to the government of good governance, and it has become the responsibility of the unity government to float and steer the ship through the storm to the destination of actual peace and prosperity. One should understand that it is an enormous task needing house understanding and sacrifice. The budget underlines the need of the moment, which is an economic and social environmental transformation, ensuring a better country for all citizens, that of the North as well. The government, with astute diplomacy and statesmanship, has won back the international goodwill and support, enjoying a warm international climate to catalyst development plans and as promised by the government under the broader theme of accelerated growth with social inclusion. The budget presented is a highly balanced budget, both development-oriented and people-friendly, benefiting all segments of the society. Although all previous budgets have emphasized on sustainable development, the meaning was lost even without an effort or direction. The budget for 2017, however, targets fulfillment of core factors of sustainable development to make it a reality, namely economic growth, social equity, environment protection. It are these factors that together meet the needs of the present without compromising the ability of the future generation to meet their own needs. The proposal categorically assures that environment will not be compromised in the pursuit of sustainable growth. As a matter of fact, there are many proposals, including clear policy on green energy to effort the preservation of the environment. The budget outlines plenty of emphasis on export growth, employment, creation, infrastructure development, commercialization and modernization of agriculture, heavy investment on housing, roads, health, education, water projects, provincial development and other important fields. With the understanding that the economy needs a transformation and an export-led growth to provide 1 million jobs, of foreign investment-led development strategy is being put into place by the budget proposals. With investment being the key, there are two encouraging indicators proposed by the budget. Firstly, making the country attractive and feasible for foreign investors with a conducive policy environment. And secondly, by a practical implementation of policies willing to change the landscape or the landmark investments. The budget correctly envisages one-stop shop facility to investors. The register of companies to be open all 7 days of the week is a step in the right direction in reducing time to commence any business. Budget also rightly recognizes the need to promote investment areas where the impact to the economy is high due to the value addition and employment generation, with willingness to support domestic entrepreneurs in sectors as tourism, agriculture, fisheries, livestock, poultry and manufacturing. We are automatically reminded of the unproductive investment and the wasteful expenditure of the previous regime led by Rajapaksa in the zero returns, such as the construction of the Martala Airport, Kambandra Port, Suryavava Cricket Stadium, Mihinaya, and many others of that nature. I am thankful for the wide range of proposals with regard to the promotion of tourism, to a realization aim of making tourism the principal foreign exchange earner for the country and a high employment generator. In this context, key tourism corridors and eco-triangles in the country are identified, creating an enabling environment by providing necessary infrastructure and regulatory framework. The envisaged tourism development fund, with the imposition of 0.50% tourism development levy, will positively contribute for the realization of the plans for development of tourism in this country. The Hotel Association of Sri Lanka, upbeat by the careful planned progressive budget proposals, which will help place Sri Lanka on the right track in tourism, and also for the subsidy of $25 billion for refurbishing hotels over 10 years of operation to be in line with modern requirements, and also for the continued of the minimum rate of city hotels till 2018 for the budget allocation and for the budget allocation of building a MICE convention center for meetings and events. The budget has recognized the potential water sports, now a popular tourist attraction, even hosting international competitors on the eastern beaches. with duty waiver for the import of surfing items, jet skins and leisure boats. People of the country should be happy to note that government is committed to pursuing economic policy to generate wealth and equal distribution of income to all its citizens. In this direction, to correct the imbalance, the budget proposals substantial capital allowance for business, which makes investment in the Northeast and Uwa provinces to generate new employment, in which provinces the GDP capital income is lowest in the country which has been recorded. Mr. Speaker, we are still a public sector driven economy. Many development plans or visions in attainable only with the performance of the execution of policies. Our public service will have to be equal to the task. There is an urgent requirement for reforms in the public service, and in this context, I commend the Finance Minister for the proposal to appoint a high-level committee to make recommendations to upgrade the service to the required levels of standard. As such, as we plan to make the country employment-generated, export-led economy, the budget is equally committed to development of agriculture base of the country. Once a canary of the East, we are still basically an agricultural country, so important to our economy with spirit of agriculture or our way of life. The proposal to empower the farmer and boost agriculture in envisaging transformation in commercial agriculture as the way to the future is most timely. The budget aims to support agricultural transformation itself from a low-yielding, low-income, few-crop-dependent agriculture to high-output commercial agriculture, and encouraging farmer cooperatives will certainly increase farmer income dispensing with the middlemen. The budget calls for a clear land policy to go ahead, to go in hand with the grow with the proposed development. In our island nation, land resources is a very limited that has to be utilized to the optimum benefit that cannot be wasted at any cost. I am happy to state that the action has already been initiated by the Honorable Prime Minister for setting up a state land bank with the data bank of all state-owned land in the country that will prioritize the facility of the best use of land on merit for utilization of future development. A Land Special Provision Act is to be presented to this House, which will formalize the ownership of state lands to those already in occupation with a state permits under various categories, which will enable thousands of families the freedom to develop themselves and enhance their quality of life. The budget proposal provides the way forward to a rightful empowerment of the people of this country. The proposal to construct 500,000 houses with a loan of 7% interest payable over 25 years will make Sri Lanka's housing-owned society. Budget proposals strengthen the family security with centering of free health facilities and free insurance cover for the children attending schools. The extension of health insurance of retired government servants is most reassuring to a large number of retired government servants. The budget has never before holds out so much for the improvement of the education and upholding the rights of every child to be healthy and to a continuous and a quality education, ensuring a zero dropouts with 13 years continuous education. Strengthening IT facilities and free tablet computers to 175,000 advanced level students and 28,000 advanced level teachers show the commitment to enhance students' knowledge for future challenges and investments on skills development to face the future job market. The budget has come in for claim for all knowledgeable and far-thinking people of the society. The leader of the opposition has gone on to say that the budget has looked into the needs of the northern province. Your own leader has said that, and that it is perhaps people's-oriented budget. That is his view. No other than former minister, Mr. Div Gunasekara, the General Secretary of the Sri Lanka Communist Party, former chairman of the Committee on Public Enterprises under the Rajapaksa regime, who pays a tribute to the budget, calling the proposals as progressive. Without prejudice, the budget assures review of quarterly income and expenditure outcomes within 1 month at the end of every quarter to uphold the parliamentary control of public finances, and also proposes a committee constituted of members of both public and private sectors to oversee the budget implementation and execution, a device for transparency and monitoring act of good governance in order to prevent repetition of what happened during the past period. The budget for 2017 is a vibrant plan with a vision to lift the economy and achieve targeted development goals, empowering all people of this country, including the Northeast as well. Among the far-reaching proposals for the future development and prosperity of this country, I wish to summarize the medium-term proposals of this budget to say, number one would be generating 1 million employment opportunities. Two, enhancing income levels, generating a broad and a vibrant middle class, ensuring land ownership, development of rural economies. Much more could have been said, but unfortunately, due to the limitation of time, I thank the Honourable Speaker for providing this opportunity, and I once again congratulate the Minister of Finance and wishing him successful implementation of all the proposals in the budget. Thank you.
Thank you.